إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. رب زدني علما، رب اشرح لي صدري، ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் பேசுவதற்காக கேட்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த தலைப்பின் கீழ் பேசுவது, இவர்களை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, மார்க்க அறிஞர்கள், மார்க்க அழைப்பாளர்கள், சமுதாய தலைவர்கள், இன்னும் சமுதாயத்தின் பெருமக்கள், முக்கியத்துவர்கள் மீது இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு கடமையாக, கட்டாயமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், காணல் நீரை தண்ணீராக கருதி ஓடுவதைப் போல, அதுபோன்று நெருப்பை ஒரு வெளிச்சமாக நினைத்து விட்டில் பூச்சிகள் அந்த நெருப்பை நோக்கி ஓடி தன்னைத்தானே எரித்துக் கொள்வது போல, இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் மார்க்க இல்மு இல்லாமல், அறிஞர்களுடைய ஒரு தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் சமுதாயத்தின் மூத்த அறிஞர்களுடைய தொடர்பு இல்லாமல், வெறும் மார்க்க பற்று மட்டும் இருந்து அந்த மார்க்க பற்றை தவறாக புரிந்து தவறாக செயல்படுத்தி வாலிபர்களின் ஒரு கூட்டம் இது போன்ற தீவிரவாத பயங்கரவாத இயக்கங்களில் சேர்ந்து தங்களையும் அழித்துக் கொள்கிறார்கள், தங்களது சமுதாயத்திற்கும் இழிவை ஏற்படுத்தி விடுகிறார்கள், தாங்கள் சார்ந்திருக்கின்ற மார்க்கத்திற்கு உலக சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அவப்பெயரை ஏற்படுத்தி விடுகின்றார். மார்க்கப்பற்று, மார்க்கப்பற்று என்பது எல்லோரிடமும் இருக்க வேண்டிய ஒன்று இல்லையா? இஸ்லாத்தின் மீது பற்று, அல்லாஹுவின் சட்டங்களின் மீது ஒரு பிடிப்பு, அல்லாஹுவின் மீது பிரியம், மார்க்கத்தின் மீது பிரியம், இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. இது உடலுக்கு உயிர் எப்படி அவசியமோ, வாழ்வதற்கு எப்படி நீர் காற்று அவசியமோ, அதுபோன்று ஒரு முஸ்லிமுக்கு அவசியம். ஆனால் இந்த மார்க்க பற்றானது, இந்த மார்க்க பற்று அந்த முஸ்லிமை அல்லாஹுடைய சட்டங்களை, அல்லாஹுடைய சட்டங்களை, நபியின் சுன்னாவை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அப்ளை செய்தார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் ஒன்று இருக்கிறது, அதை அப்ளை செய்ய வேண்டும் அல்லவா? அதை அப்ளை என்றால் செயல்படுத்துவது. எப்படி செயல்படுத்துவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவின் வழிமுறையிலே செயல்படுத்துவது. இதை அறியாத காரணத்தால் ஆர்வம் இருக்கிறது, பற்று இருக்கிறது, பிடிப்பு இருக்கிறது, வீரம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆர்வம், பற்று, பிடிப்பு, வீரம் சுன்னாவின் வழியில் அவர்கள் செல்லாத காரணத்தால், நபித்தோழர்களை தங்களுக்கு முன்மாதிரிகளாக ஆக்காத காரணத்தால், தங்களை தாங்களே இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டிகளாகவும், கவனியுங்கள், எப்படி தாங்கள் தான் முழுமையாக இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், இந்த மார்க்கத்திலே தீர்ப்பு கதா முடிவெடுப்பதற்குண்டான அத்தாரிட்டி, அத்தாரிட்டியாக தங்களை தாங்களே ஆக்கிக் கொண்டு, நாங்கள் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க தேவையில்லை, எந்த ஆலிமிடத்திலும் நாங்கள் கருத்து கேட்க தேவையில்லை, மாறாக எல்லா ஆலிம்களும் எங்களிடத்திலே கருத்து கேட்க வேண்டும். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்லீஸ் அல்லாஹ்விற்கு ஐடியா சொன்னது போன்று இருக்கிறது. எப்படி இப்லீஸ் அல்லாஹ்விற்கு ஐடியா சொல்லிக் கொடுத்தார், எப்படி ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன் அன ஹைரு மின்ஹு, யா அல்லாஹ் நீ என்ன மாத்தி சொல்ற, என்ன நெருப்பிலிருந்து படைத்தாய் நான் உயர்ந்தவன், அவரை மண்ணிலிருந்து படைத்தாய் அவன் தாழ்ந்தவன், உன்னுடைய சட்டம் இப்படி அல்லவா இருக்க வேண்டும், அவர் அல்லவா எனக்கு சஜிதா செய்யும்படி இருக்க வேண்டும், எப்படி சொல்கிறான் சூசகமாக, எப்படி இப்லீஸ் அல்லாஹ்விடத்திலே சூசகமாக இப்படி சொல்கிறான். இது சான்ஸே கிடையாது, முக்கினை ஹோக இம்கானினை சட்டா, இது மண்ணிலிருந்து படைத்த ஒரு மனிதனுக்கு நான் சஜிதா செய்வதா, உல்டா போனாச்சா, எப்படி மாத்தமா இருக்கணுமா, இப்படி சொல்லித்தர அல்லாஹ்வுக்கு ஐடியா, எப்படி நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய் அவரை ஒரு மண்ணில் இருந்து படைத்தாய், எப்படி இது சாத்தியம், உல்டாவா சொல்லு அப்படின்னா. அன்பானவர்களே, இவர்களின் நிலை இப்படித்தான். எப்படி உலகத்தில் உள்ள மூத்த அறிஞர்கள் யார், யார் குர்ஆனை ஹதீஸை கற்று பல ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை மனப்பாடம் செய்து அதற்குரிய விளக்கங்களை படித்து பல நூறு தஃப்ஸீர்களை படித்து சீராக்களின் கிதாபுகளை படித்து இஸ்லாமிய சமுதாயத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த பொடியன்மார்களிடத்திலே வந்து ஃபத்வா கேட்க வேண்டுமா, எப்படி இருக்கிறது, இந்த எல்கேஜிகளிடத்திலே வந்து அவர்கள் எல்லாம் தீர்ப்பு கேட்க வேண்டுமா, இவர்களை ஏற்றவர்கள் தான் அறிஞர்கள், இவர்களை யார் ஏற்கவில்லையோ அவர்கள் எல்லாம் ஏஜென்ட்டுகள், எப்படி இவர்களை ஏற்றவர்கள் அறிஞர்கள், இவர்களை ஏற்காதவர்கள் எல்லாம் ஏஜென்ட்டுகள், என்ன ஏஜென்ட், ஊதுபத்தி விக்கிற ஏஜென்ட் நினைச்சுக்காதீங்க, யாருக்கு, யஹூதி நசரானிக்கு ஏஜென்டா, இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உம்மத்துடைய அறிஞர்கள் மீது யார் அவருடைய நல்ல எண்ணத்தாலும் அழகிய தூய்மையான ஒரு வாழ்க்கையாலும் இந்த உம்மத்துக்கு நன்மையை நாடக்கூடியவர் என்று அறியப்பட்டவர்களை, அறியப்பட்ட மூத்த அறிஞர்களை பழி சுமத்துவது, அவர்களை குறை சொல்வது, இது முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களில் ஒரு முக்கியமான அடையாளம். எது, அறிஞர்கள் என்று அறியப்பட்டவர்கள் யார் இந்த சமுதாயத்திற்காக நன்மையை நாடக்கூடியவர்கள் என்று அறியப்பட்டார்களோ அவர்கள் மீது குற்றம் சொல்வது, அவர்களை பழிப்பது, அவர்களை கேவலமாக பேசுவது, இது யாருடைய செயல், முனாஃபிக்குகளுடைய செயல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த முனாஃபிக்குகள் இதைத்தான் செய்தார்கள். மா ரஐனா மிஸ்ல குர்ரா, எங்களுடைய காரிகள் ஆலிம்கள் யாரை பார்த்து, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இவர்களை விட நாங்கள் பார்த்ததில்லை. இவர்களை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவின் பக்கம் ஆசை உள்ளவர்களை நாங்கள் பார்த்ததில்லை என்று அந்த முனாஃபிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த தோழர்களின் மீது குற்றம் சுமத்தினார். அதே அந்த பாட்டையில் தான், அதே இந்த வழியில் தான் இன்று இவர்களும் பயணிக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த தலைப்பை பல விஷயங்களாக நாம் பார்க்க வேண்டும். ஒன்று என்ன, இந்த மக்கள் ஈராக்கிலே தோன்றினார்கள். எப்போது அமெரிக்காவினுடைய அந்த போர் சத்தாமை ஆட்சியிலிருந்து வீழ்த்துவதற்காக ஈராக்கின் மீது தொடுக்கப்பட்டதோ, அப்பொழுது அமெரிக்காவுடைய பல திட்டங்களினால் சத்தாமுக்கு ஆதரவாக இருந்த அந்த இராணுவங்கள் கண்டிப்பாக அமெரிக்காவால் ஈராக்கிற்குள் செல்ல முடியாது, எவ்வளவுதான் அவர்கள் போராட்டம் எவ்வளவுதான் அவர்கள் போர் தொடுத்தாலும் சரியே என்று உலகமே பேசிக் கொண்டிருந்த தருணத்திலே என்ன நடந்ததோ அல்லாஹ் மிக அறிந்தவன். சத்தாமுடைய இராணுவங்கள் எல்லாம் பின்வாங்கி விட்டார்கள். அமெரிக்கா ஈராக்கிற்குள் வருவது மிக இலகுவாக ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அங்கே அமெரிக்காவிற்கு ஆதரவாக ஒரு ஆட்சி ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது, ஷியாக்களுடைய கை ஓங்குகிறது. சத்தாமுடைய ஆட்சி காலத்திலே அடங்கியிருந்த அந்த ஷியாக்கள், பணிந்திருந்த அந்த ஷியாக்கள், அவர்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி ஏற்பட்டதற்கு பிறகு அங்கே ஒரு பலவிதமான அடக்குமுறைகள், பலவிதமான அநியாயங்கள் இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டுமோ, கவனியுங்கள், முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டுமோ, என்ன ஒரு சீர்திருத்தத்தை கையாள வேண்டுமோ, அந்த சீர்திருத்தத்திற்கு பதிலாக அதாவது ஒரு கூட்டம் ஆயுதத்தை கையில் இருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை கையில் எடுப்பது இதுதான் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளுக்கு, முஸ்லிம்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருந்திருக்குமே. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே ஆயுதத்தை கையில் எடுத்திருப்பார்கள். ஒரு முஸ்லிம் 100 காபிர்களுக்கு சமம் என்று அல்லாஹ் கூறினார். அதற்கு பிறகு ஒரு முஸ்லிம் 10 காபிர்களுக்கு சமம் என்று அல்லாஹ் கூறினார். இயக்கும் மின்கும் சுவாபிரூனை, உங்களிலே 20 வீரர்கள் இருந்தால், பொறுமையாளர்கள் இருந்தால், வீரர்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லவில்லை, பொறுமையாளர்கள் இருந்தால் 200 காபிர்களை மிகைப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையிலே ஒருபோதும் ஆயுதத்தை அவர்கள் ஏந்து சொல்லவில்லை. தாக்குதல்கள், தங்களை எதிர்ப்பவர்களை கொலை செய்வது, அவர்களை கடத்துவது, இப்படியான எந்த ஒரு நடவடிக்கையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கவில்லை. அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆயுதத்தை கையில் எடுப்பதுதான் முஸ்லிம்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்று இருந்திருந்தால் அதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு இடம் எதுவாக இருந்தது, மக்காவாக இருந்தது. அங்கே காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவாவை தடுக்க மட்டும் செய்யவில்லை, தாவாவுக்கு முட்டுக்கட்டை மட்டும் அவர்கள் போடவில்லை, மாறாக தாவா செய்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல முயற்சித்தார்கள். நபி தோழர்களில் பலரை, இஸ்லாமை ஏற்ற பலரை கொல்வதற்காக திட்டம் தீட்டினார்கள். சிலரை கொல்வதில் வெற்றியும் அடைந்தார்கள். இருந்தும் கூட அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை, நீங்கள் குஃபு ஐதியக்கும் வஅகீமுஸ்ஸலா, உங்களது கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், கரங்களை நீட்டி விடாதீர்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள்,
அல்லாஹ்விடத்தில் உறுதியாக இருந்து பொறுமையாக இருந்து உதவி தேடுங்கள். இப்படியான வசனங்கள் தான் இறங்கிக் கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொறுமையை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அன்பானவர்களே, இப்படி இந்த ஆயுதம் ஏந்துதல் என்பது அதற்கென்று தனி சட்டங்கள், அதற்கென்று தனி கட்டுப்பாடுகள். யார் மீது ஆயுதம் ஏந்துவது, யாருக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவது, எந்த சூழ்நிலையில் ஆயுதத்தை ஏந்துவது, இப்படியாக பல நுணுக்கமான சட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மதீனா வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக நுணுக்கமாக செயல்படுத்துகிறார்கள். அதை அறிந்தவர்கள் தான் சஹாபாக்கள். எனவேதான் சொல்கிறோம், எந்த ஜிஹாத் சஹாபாக்களுடைய வழிமுறையில் இருக்கிறதோ அது ஜிஹாத். நீங்களாக ஒன்றை ஜிஹாத் என்று சொல்வதால் அது ஜிஹாதாக ஆகாது. நீங்கள் ஒன்றை கிலாபத் என்று சொல்வதால் அது கிலாபத்தாக ஆகாது. புரியுதுங்களா இல்லையா? ஒரு சில உதாரணங்களை பாருங்கள். கொள்வது இதுதான் தீர்வாக இருக்குமே ஆனால், எப்படி கொள்வது இதுதான் தீர்வு, இதுதான் முடிவு, இதுதான் அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருந்திருக்குமே ஆனால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மக்கா வெற்றியின் போது செய்திருப்பார்கள் இல்லையா? 6 அல்லது 7 பேர் ஒட்டுமொத்த மக்காவிலே, மக்காவில் இருந்த அத்தனை காபிர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தம் செய்தவர்கள் தான். அதில் பலவீனமாக இருந்த முஸ்லிம்களை தவிர மக்காவில் இருந்த அத்தனை பேரும், ஒன்று பத்ரிலே எதிரிகளாக இருந்திருப்பார்கள், அல்லது உஹதிலே, அல்லது ஹந்தக்கிலே, அல்லது ஹுனைனிலே. இப்படியாக பல போர்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரணியில் இருந்து நபியையும் முஸ்லிம்களையும் கொல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் இருந்தவர்கள் தான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வரும்போது உம்ரா செய்ய விடாமல் அவர்களை கொன்று விடலாம் என்று திட்டம் தீட்டியவர்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நபியே நீங்கள் தொழும்போது கூட ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு தொழுங்கள். ஏன்? இந்த எதிரிகள், மக்காவுடைய எதிரிகள், அவர்கள் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் ஆயுதத்தை வைத்துவிட்டு தொழுகையிலே நிற்கும் பொழுது உங்களுடைய கவனமற்ற அந்த நிலை, சுஜூதுடைய நிலையை பார்த்து அழைக்கும் மயிலத்தவ்வாஹிதா, ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து உங்களது கழுத்துகளை சீவுவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வழி இறக்கிறார். எத்தகைய எதிரிகள் பாருங்கள் சொல்லுங்கள். உலக வரலாற்றிலே நம்மை எதிர்ப்பவர்கள் இருக்கட்டும், யாரை எதிர்த்தவர்கள் இவர்கள்? ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய நபியை எதிர்த்தவர்கள், இந்த உம்மத்துடைய சிறந்த சமுதாயத்தை எதிர்த்தவர்கள். எதிரிகளை கொள்வதுதான் என்பது அல்லாஹ்விற்கு விருப்பமானதாக இருந்திருக்கும் ஆனால், கண்டிப்பாக மக்கா வெற்றியின் போது அல்லாஹு தஆலா அதை செய்ய சொல்லி இருப்பார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்துமுத் துலகா, நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், அழைக்கும் இன்று உங்கள் மீது எந்த விதமான அநியாயமும் நிகழாது, நடக்காது, உங்களை நான் மன்னித்து விட்டேன். காபாவில் சென்றவர் மன்னிக்கப்பட்டார், தனது வீட்டுக்குள் சென்றவர் மன்னிக்கப்பட்டார், ஆயுதங்களை கீழே போட்டவர் மன்னிக்கப்பட்டார். இப்படியாக மன்னிப்பின் வாசல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து வைத்து மன்னிப்பு மன்னிப்பு என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அபு சுஃபியானுடைய வீட்டுக்குள் சென்றவர்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டார்கள். ஒரு ஒரு தலைவருடைய பெயரை சொல்லி, யார் அபு சுஃபியான்? இவருடைய அஹ்சாபுடைய திட்டம் ஒன்று மட்டுமே போதும், இவரை உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறைச்சேதம் செய்வதற்கு. ஆனால் அவருக்கு மன்னிப்பு கொடுத்தார்கள், அவருடைய வீட்டிற்குள் நுழைந்தவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்தார்கள். இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயுதம் ஏந்துவது அல்லது எதிரிகளை கொள்வதுதான் இஸ்லாமுடைய அடிப்படை என்பதாக ஒரு கொள்கையில் இருப்பவர்கள் தான் இந்த தாயிஷ் என்பவர்கள். ஐஎஸ்ஐஎஸ் என்று அழைக்கிறோமே, இதற்கு அரபியிலே அத்தௌலத்துல் இஸ்லாமியா ஃபில் இராக் வஷாம், ஈராக்கிலும் ஷாமிலும் இஸ்லாமிய அரசாங்கம், அதையும் அவர்கள் நீக்கிவிட்டு அத்தௌலத்துல் இஸ்லாமியா என்றுதான் எங்களை அழைக்க வேண்டும். ஏன்? உலகத்துக்கெல்லாம் கிலாபத்தை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எப்படி? உலகத்துக்கெல்லாம் கிலாபத்தை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களது கிலாபத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள். எப்படி? அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் அல்ல. எப்படி மாறுகிறது பாருங்கள் பத்வாக்கள். எங்களது கிலாபத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள். அப்ப முஸ்லிம்களாக இருந்து எங்களது கிலாபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் முர்த்தத்துகள். எங்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்து வராதவர்கள் எல்லாம் முர்த்தத்துகள், அவர்களை கொல்வது எங்களுக்கு கூடும். சில நுணுக்கமான விஷயங்களுக்குள்ளார போறதுக்கு முன்பு சில சின்ன சின்ன சம்பவங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் கவனிங்க, உலகத்தில் உள்ள எல்லாரும் இவங்க கிலாபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி ஏற்றுக்கொள்ளனா அவங்க முர்த்தத், எல்லாரும் இவர்களுடைய அமீனுக்கு பயிர் செய்து கொடுப்பதற்காக ஈராக்குக்கு வந்துவிட வேண்டும், ஹிஜ்ரத் செய்து வந்துவிடும், இல்லை என்றாலும் அவர்கள் முர்த்தத். புரியுதா? சரி, நான் ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்றேன். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்டவங்க, அவர்களை விட பெரிய ஒரு தலைவர் இருக்கிறாங்களா சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய இமாம், முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. சந்தேகமா இருக்கு போல இருக்கு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாதி பேர் சொல்றீங்க, பாதி பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது ஹிஜ்ரத் ஃபர்லாக இருந்தது, இங்க இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹிஜ்ரத் செய்து வருவது ஃபர்லாக இருந்தது. கவனிங்க, அந்த நேரத்தில் கூட இல்லல் முஸ்தலாஃபீன மினர் ரிஜாலி வன்னிசா வல்வில்தான், பலவீனமானவர்கள் ஆண்களில் யார், கை கால் இல்லாதவங்க, கண் இல்லாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, பெண்கள், குழந்தைகள், இவர்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டார். அது மட்டுமல்ல, கை கால் எல்லாம் நன்றாக இருந்து உடல் ஆரோக்கியமாக இருந்து வயதான தனது தாய் தந்தை இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருந்தால் அவர்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார். அல்லாஹ்வுடைய சுதர்சுதாரசனம் கட்டளையாக சொன்னார்கள், உங்களுக்கு வயதான தாய் தந்தை இருந்தால் அவர்கள் முஸ்லிம்களாக இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து அமல் செய்து கொண்டிருங்கள், என்னிடத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று. புரியுதா இல்லையா? அவருக்கு தீன் எப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியும். தாபியங்கள்ல பெரிய தாபியை யார் என்று பட்டியல் போட்டா அதுல ஒருத்தருடைய பேர் வரும். சும்மா நான் கேட்கிறேன்னு ஒரு பத்து பேர் நீங்களே சொல்லுங்களேன், அதுல அந்த பேர் வருதான்னு பாப்போமே. ஹசன் பஸ்ரி, வேற இந்த சொன்னாங்களே உவைசுல் கர்னி அலைஹி ரஹ்மா, தாபியங்கள்ல பெரிய ஒருத்தர். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வரவே இல்லைங்க. இவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வரவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு ஈமான் கொண்டார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து விட்டார்கள் என்று தெரியும், ஆனால் என்ன செய்யல, என்ன செய்யல, பார்க்க வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத் செய்து வரவில்லை. காஃபிர் நாட்டில் யமன், அப்ப குஃப்ருடைய நாடா தான் இருந்துச்சு, அங்கதான் இருந்தார். அவர் வரல. ஏ, வயதான தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். வயதான தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உவைசுக்கு சிறப்பு சொல்கிறார்கள், நீங்கள் யமனிலே சென்றால் அங்கிருந்து முஜாஹிதீன்கள் வந்தால், முஸ்லிம்கள் வந்தால் அதிலே ஒருவர் இருப்பார் உவைசுல் கர்ணி என்று முஸ்லிமுடைய ஹதீஸை படித்து பாருங்கள். இன்ன கூட்டத்தை சேர்ந்தவர், அதிலே இன்ன வம்சத்தை சேர்ந்தவர், அதிலே இன்ன கிளையை சேர்ந்தவர், அவரை சந்தித்தால் அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அவர் உங்களுக்காக அல்லாவிடத்திலே இஸ்திஃபார் கேட்க வேண்டும் என்று. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே யமன் இருந்து அது போன்று வந்தபோது கேட்கிறார்கள், உங்களிலே இன்ன குடும்பத்தை சேர்ந்தவர், இன்ன வம்சத்தை சேர்ந்தவர், இன்ன கிளையை சேர்ந்தவர், இன்ன பெயருடையவர் இருக்கிறாரா என்று கேட்டு அவருடைய கரம் பிடித்து சொல்கிறார்கள் உமர் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு கட்டளையிட்டார்கள், நீ எனக்காக இஸ்திஃபார் தேட வேண்டும் என்று. உன்னை சந்தித்தால் உன்னிடத்திலே இஸ்திஃபாருடைய துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்காக நீ இஸ்திஃபார் செய்வாயா? யார் இவர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருந்த போது அவர்களிடத்திலே ஹிஜ்ரத் செய்து வராத ஒரு மனிதர், தாயின் பணிவிடையிலே அவர் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். அப்படி பணிவிடை செய்து தாய் இறந்ததற்கு பிறகுதான் அவர் மதீனாவிற்கு வருகிறார்கள். அவருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு சொல்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டம் சொல்கிறது, நீங்கள் உங்கள் நாட்டிலிருந்து உங்கள் ஊரிலிருந்து எங்களை நோக்கி புறப்படும் பொழுது உங்களது தாய் தடுத்தால் அந்த தாயை கொன்றுவிட்டு வாருங்கள் என்று. அமெரிக்காவிலே ஒரு வாலிபர் தன்னுடைய தாயை கொன்றதற்காக அவர் சிறைபிடிக்கப்படுகிறார். மார்க்க பற்றுள்ள வாலிபர் கத்தியால் குத்தி தனது தாயை கொலை செய்கிறார். ஏன் என்று கேட்டபோது அப்போது சொல்கிறார், என்னுடைய தாய் இந்த தாயிஷோடு ஐஎஸ்ஓடு சேருவதற்கு என்னை தடுத்தார். நான் அப்போது அவர்களுடைய அறிஞர்களிடத்திலே ஃபத்வா கேட்டேன். எப்படி கேட்டேன்? எனது தாயை எப்படி திருப்திப்படுத்துவது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் எனக்கு ஃபத்வா சொன்னார்கள், இப்படிப்பட்டவர்களையெல்லாம் நாம் திருப்திப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவளை கொன்றுவிட்டு நீ வா என்று. இது போன்று ஒன்று இரண்டு சம்பவங்கள் அல்ல, பல சம்பவங்கள் இருக்கின்றன. யாரை? தந்தையை கொண்டவர்கள், தனது சகோதரனை கொண்டவர்கள், தாய் மாமனை கொண்டவர்கள், தனது தாயை கொண்டவர்கள். எதற்காக? போக வேண்டாம் என்று சொன்ன காரணத்திற்காக, இங்கே இரு என்று சொன்ன காரணத்திற்காக அவர்களை, தனது இரத்த உறவுகளை முஸ்லிமானவர்களை கொன்றவர்கள். இது அவர்களுடைய கொள்கையிலே ஒன்று. அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த தாயிஷ் என்ற இந்த கூட்டம் இவர்களை பார்த்தால் கண்டிப்பாக பாமர மக்களோ அல்லது கொஞ்சம் மார்க்க பற்று மட்டும் இருந்து மார்க்க கல்வி இல்லாதவர்கள் கண்டிப்பாக மயங்கி விடுவார்கள். இவர்களது அந்த மாய பேச்சின் வலையிலே விழுந்து விடுவார்கள். ஏன்? இவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? ஒரு வசீகரமாக இருக்கும். இவர்களது பேச்சு கவர்ச்சியாக இருக்கும். மார்க்க பற்றி இருக்கிறது ஆனால் கல்வி இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இவர்கள் விரிக்கக்கூடிய வலையிலே அந்த மனிதன், அந்த வாலிபன் விழுந்து விடுவார். ஏன்? இவர்களுடைய அந்த சித்தாந்தங்கள் அப்படி. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை நிலைநிறுத்துவது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்துவது, அது எப்படி இருக்க வேண்டும்? அதற்குத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொண்டு வந்தார்களோ, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் எப்படி கொண்டு வந்தார்களோ, அந்த மன்ஹஜிலே அந்த தர்தீபிலே இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அதற்கு மாறுபட்டு உணர்ச்சிகளை மட்டும் தூண்டி குர்ஆனுடைய வசனங்களில் வெளிப்படையான வசனங்களை ஓதி காண்பித்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அந்த வாலிபனுக்கு முன்னால் எதிரிகளாக கொண்டு வந்து நிறுத்திவிடுவார்கள். பிறகு தீர்ப்பு என்ன? இந்த எதிரிகளை கொல்வதுதான் அல்லாஹ்விடத்திலே நமக்கு விருப்பமானது. இந்த எதிரிகளை கொள்வதுதான், எந்த வழியில் கொன்றாலும் சரியே, இதுதான் அல்லாஹ்விடத்தில் விருப்பமானது. இதற்கு பிறகு அவர்கள் ஜிஹாதுடைய வசனங்களை ஓதுவார்கள், ஜிஹாதுடைய வசனங்களை, சட்டங்களை, ஜிஹாதுடைய ஆயத்துகளை ஓதி காண்பிப்பார்கள். இதான் இந்த ஒரு மூளை சலவையை செய்து அவர்களிடத்தில் சேரக்கூடிய முஸ்லிம் வாலிபர்களை தங்களது சமூகத்துக்கு எதிராகவே மாற்றி விடுவார்கள். ஆரம்ப காலத்தில் இவர்களுடைய போரெல்லாம் அமெரிக்கர்களுக்கு எதிராக அல்லது பன்னாட்டு படைகளுக்கு எதிராக இருந்தது ஆரம்பித்த சில காலங்கள். இப்போது இவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த போர் தாக்குதல் சண்டை சச்சரவுகள், இவர்கள் கொல்வது, இவர்கள் எதிர்ப்பது எல்லாம் யாரை? தங்களது இன சமுதாய மக்களை, முஸ்லிம்களை. அதுபோன்று முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இணக்கமாக இருந்து முஸ்லிம்களை ஆதரிக்கக்கூடிய மக்களை யார்? இவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் பொதுவான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த முஸ்லிம்களை தான் இவர்கள் இப்போது டார்கெட் செய்கிறார்கள். ஒரு சில அந்த சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுக்கு நான் பட்டியலோட படிச்சு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். 2014 இந்த 2014 மட்டும் இராக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் குறைஞ்சது 1000 பேரை இவங்க கொன்றுப்பாங்க. என்ன குற்றச்சாட்டின் பேரில்? தங்களோடு இணையவில்லை, இதுதான் குற்றச்சாட்டு. தங்களோடு தங்களது ஜிஹாதில் இணை, இவர்களுடைய பேச்சின்படி இவர்கள் செய்வது ஜிஹாத், இந்த ஜிஹாதில் இணையாததால் தற்கொலை படை என்று சொல்கின்ற அந்த தாக்குதலின் மூலமாக, தற்கொலை தாக்குதல்களின் மூலமாக குறைந்தது 1000 பேரை ஒரு வருஷத்தில் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2014 இவர்கள் சிரியாவில் ஒரு ஊர் மேல போர் தொடுக்கிறாங்க. அதுல அப்பாவி பொதுமக்கள் 15 பேர், அதுல 6 குழந்தைகள் உட்பட இவர்களை கொள்கிறார். குழந்தைகள் உட்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? போர் மைதானத்திலே நீங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். யாராவது குழந்தைகளை அழைச்சிட்டு வந்திருந்தா குழந்தைகளை கொல்லாதீர்கள், பெண்களை கொல்லாதீர்கள், வயதானவர்களை கொல்லாதீர்கள். நீங்கள் ஒரு அந்நிய நாட்டின் மீது படையெடுக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய கோயில்களை, அங்கு இருக்கக்கூடிய சர்ச்சுகளை இடிக்காதீர்கள். அதற்குள் இருக்கக்கூடிய அந்த துறவிகளை, அங்கு இருக்கக்கூடிய மத சார்ந்தவர்களை நீங்கள் கொல்லாதீர்கள். இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களோ என்ன செய்கிறார்கள்? ஒரு ஊரை அந்த சிரியாவுடைய ஆட்சியிலிருந்து தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இவர்கள் உள்ளே நுழையும் போது தங்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை என்ற காரணத்திற்காகவே 6 குழந்தைகள் உட்பட 15 பேரை இவர்கள் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு இவர்களுடைய அந்த தாக்குதல்கள் குறிப்பாக மஸ்ஜிதுகளின் மீது திரும்புகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுடைய நாடுகளிலே நீங்கள் தாக்குதல் நடத்தினால், அங்கே போர் நடந்தால், அங்கு இருக்கக்கூடிய வணக்கத்தலங்கள், அது யாருடைய வணக்கத்தலங்களாக இருக்கட்டும், அவற்றை நீங்கள் இடிக்கக்கூடாது, தாக்கக்கூடாது, அங்கு இருக்கக்கூடியவர்களை கொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்களோ தங்களை ஆதரிக்கவில்லை என்ற ஒரே ஒரு குற்றத்திற்காக, இவர்களுடைய பார்வையில் அது ஒரு பெரிய குற்றம். அந்த குற்றம் எப்படி? முர்த்ததாக ஆக்கிவிடக்கூடிய குற்றம். இந்த ஒரு இதை அவர்கள் குற்றமாக சுமத்தி முஸ்லிம்களுடைய தொழுகை இடங்களிலே இவர்கள் டார்கெட் செய்கிறார்கள். அதுவும் குறிப்பாக ஜுமாக்களுடைய தொழுகையிலே, அந்த ஜுமாக்களுடைய தொழுகையிலே இவர்கள் டார்கெட் செய்து அந்த தற்கொலை தாக்குதல்களின் மூலமாக, தற்கொலை தாக்குதல்களின் மூலமாக அங்கே முஸ்லிம்களை கொல்லுகிறார்கள். எப்படி? உதாரணமாக என்று சொன்னால், இந்த இராக்கில் இவர்களுடைய அந்த ஆதிக்கங்கள் அதிகமாக உள்ள இடங்கள்ல பல மஸ்ஜிதுகளில் தொழும் பொழுது, தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் அங்கே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக இராக்கிலே மஸ்ஜித் பத்ர் என்று, அதே போல மஸ்ஜித் உல் ஹஷூஷ் என்று சொல்லக்கூடிய 2 பள்ளிகளில் அங்கே தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது, கவனியுங்கள், தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது 2015 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலே அந்த மஸ்ஜிதிலே தாக்குதல் நடத்துகின்றார்கள். 142 பேர் தொழுகையாளிகள் கொல்லப்படுகிறார்கள். 351 பேர் படுகாயமடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை கொல்வதை கூட சகித்துக் கொள்ளவில்லை அநியாயமாக இல்லையா. போர் மைதானத்திற்கு சென்றார் உசாமா, மைதானத்திலே எல்லாம் காலி செய்து விட்டு ஓடிவிட்டார்கள். ஒரே ஒருத்தர் மட்டும் நின்றுட்டார். அவர் முஸ்லீம் ஆயிருந்தாரு, ஆனா இன்னும் புதுசா இஸ்லாத்துக்கு வந்ததுனால நிறைய மார்க்கத்தை படிக்கல, நிறைய விஷயங்களை தெரியல, ஆனா ஷஹாதா சொல்லி இருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க, இவர் நம்ம தான் முஸ்லீம் ஆகிட்டோமே நம்ம எதுக்கு போக என்று அந்த மைதானத்திலே நின்று இருந்தார். மைதானத்தில் அந்த ஊர்ல இருந்தார், மைதானத்தில் கூட ஊர்ல இருந்தார். வந்தாங்க, நான் மதம் மாறிட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் குஃபுர்ல இருந்து நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், அஸ்லம்துன்னு சொல்ல தெரியல, சபத்து அப்படின்ட்டார். சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். உசாமா பார்த்தாங்க, இவர் தப்பிக்கிறதுக்கு சொல்றாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு டப்புன்னு வெட்டிட்டார். வெட்டிவிட்டு அவருடைய செல்வத்தை எல்லாம் கனிமத்தை கொண்டு வந்துட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் செய்திய உடனே சொல்லிட்டாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா வந்த உடனே கோபப்பட்டார்கள். உசாமா பதில் சொல்றாங்க, யார் ரசூல் அல்லாஹ் பயந்து சொல்லிருக்கலாமே சொல்லிட்டு, தப்பிக்கிறதுக்கு சொல்லிருக்கலாமே சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா, உள்ளத்தை இதயத்தை பிளந்து பார்த்தாயா, எதற்கு சொன்னார், ஏன் சொன்னார் என்று. யா அல்லாஹ், இவருடைய செயலை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். யா அல்லாஹ், இவருடைய செயலை விட்டு விலகிக் கொள்கிறேன். உசாமாவுக்கு கவலையா தாங்கல, அழுகையா தாங்கல. நான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எனது வாழ்க்கையில் நடந்திருக்க கூடாது, இதற்கு முன்பு நான் ஏன் முஸ்லீமாக இருந்தேன், இதற்கு பின்பு நான் முஸ்லீமாக இருந்திருக்க முஸ்லீமாக இருக்கலாம் அல்லவா என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் பூமியிலே பயணம் செய்தால் ஃபலா தகூலு லிமன் அல்கா இலைக்கும் அஸ்ஸலாம லஸ்த முஃமினா, உங்களை பார்த்து சலாம் சொன்னவரை மூமின் இல்லை என்று நீங்கள் சொல்லாதீர்கள். தபத்தகுன அரபல் ஹயாத்தின் துன்யா, உலக செல்வத்தையா நீங்கள் நாடுகிறீர்கள். அல்லாஹ்விடத்திலே வசதி, அல்லாஹ்விடத்திலே விசாலமான செல்வம் இருக்கிறது. அன்பானவர்களே, காஃபிர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை அவர் இன்னும் முஸ்லீமாக ஆகிவிட்டாரா என்று எந்த அடையாளமும் தெரியவில்லை, ஆனால் சலாம் சொன்னார், நான் மாறிவிட்டேன் என்று சொன்னார், அவ்வளவுதான். இருந்தும் அவரை கொன்றதற்காக இவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டார்களே, கவலைப்பட்டார்களே. இங்கே இவர்கள் முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கும் போது, ஜமாத் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இவர்களா இஸ்லாமிய அரசாங்கம் எப்படி ஏமாறுகிறார்கள் பாருங்கள் வாலிபர்கள். அடுத்து பாருங்க, 2015 தான் ஒரு பஸ்ல பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல கொஞ்சம் பெருசியா மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பஸ்ஸின் மீது தாக்குதல் நடத்தி 45 பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள். எத்தனை பேர்? 45 பொதுமக்கள். அதே போல இவர்களுடைய இந்த மஸ்ஜிதுடைய தாக்குதல், இதிலே இவர்கள் எங்கெங்கெல்லாம் டார்கெட் செய்திருக்கிறார்கள் என்றால், சவுதி அரேபியால. சவுதி அரேபியா என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும், ஏன் பொதுமக்களுக்கு கூட தெரியும். உலகத்திலேயே இஸ்லாமை அதிகமாக பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கம் பின்பற்றப்படுகிறது என்று. அந்த அரசாங்கம் இவர்களுக்கு எதிரிகளாக ஆகிவிடுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், 2014 முதல் முதலாக சவுதி அரசாங்கம் தான் இந்த தாயிஷை இது ஒரு தீவிரவாத பயங்கரவாத கூட்டம் என்பதாக அறிவிப்பு செய்கிறது. அதனுடைய உலமாக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அதை தொடர்ந்துதான் பல பல நாடுகள், அமெரிக்கா உட்பட, ஐரோப்பியா உட்பட இன்னும் பல நாடுகள் இந்த தாயிஷை தீவிரவாத ஒரு கூட்டமாக, பயங்கரவாத ஒரு குழுவாக அறிவிப்பு செய்கிறது. தங்களை ஆனா இவர்கள் மேல எந்த தாக்குதலையும் செய்யல. தங்களுடைய நாட்டு மக்களுக்கு சவுதி அரசாங்கம், அந்த சவுதி அரசாங்கத்தில் உள்ள உயர்மட்ட பத்துவா குழு, அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இந்த குழுக்கள் ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகள் என்றால் உம்மத்தை விட்டு வெளியேறியவர்கள், உம்மத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, உம்மத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், அவர்களைத்தான் ஹவாரிஜ் என்று சொல்லப்படும். அவர்களுடைய முக்கியமான அடையாளம் என்ன? தங்களைத்தான் மிகவும் உறுதியான உயர்ந்த முஸ்லிம்களாக அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். மற்ற எல்லோரையும் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒன்று பலவீனமானவர்கள், சரியாக மார்க்கத்தை பின்பற்றாதவர்கள் என்று சொல்லிவிட்டு, அவர்களிலே யார் தங்களை ஆதரிக்கவில்லையோ, தங்களோடு வந்து சேரவில்லையோ, அவர்கள் எல்லாம் முர்த்தத்துகள், தங்களுக்கு உதவாதவர்கள் எல்லோரும் முர்த்தத்துகள். இப்படியாக பத்துவா கொடுத்து அவர்களை கொள்வதை ஹலாலாக கொண்டவர்கள் இவங்கதான் ஹாரிஜியாக்கள். இவர்கள்தான் உஸ்மானை கொண்டவர்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை, சஹாபாக்களை, யாரை பார்த்து அல்லாஹு தஆலா உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவர்களது உள்ளங்களிலே அல்லாஹ் ஈமானை உறுதிப்படுத்தி விட்டான், உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான மூமின்கள் என்று எந்த சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் சொன்னதோ, யாரை திருப்தி கொண்ட நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்களோ, அந்த சஹாபாக்கள் இவர்களின் பார்வையிலே யார்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். இவர்களின் பார்வையிலே யார்? காஃபிர்கள். அலியை ஏன் கொண்டார்கள்? அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்கள் முஸ்லிமாக மூமினாக நம்பிக்கை கொண்டிருந்தால் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டிருப்பார்களா? உஸ்மானை கொண்டிருப்பார்களா? ஒட்டுமொத்த சஹாபாக்களையும், அலியுடைய கிலாபத்தில் இருந்தவர்களையும், மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இமாரத்தில் இருந்தவர்கள், இவர்கள் அனைவரையுமே காஃபிர் என்று கூறி நாங்கள் தான் உண்மையிலே மார்க்கத்தை பின்பற்றப் போகிறோம் என்பதாக ஒதுங்கியவர்கள். இவர்களுடைய புரிதலுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இவர்கள் வழிகெடுகிறார்கள், எப்படி இவர்கள் வழி தவறுகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம். இப்ப குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறார், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிஃபது ஃபக்தஉ ஐதியஹுமா ஜஸாஅம் பிமா கஸபா நகாலம் மின் அல்லாஹ். திருடிய ஆண், திருடிய பெண், அவர்களின் கரங்களை நீங்கள் வெட்டி விடுங்கள். சரியா? குர்ஆன் ஆயத்து. திருடிய ஆண்கள், திருடிய பெண்களின் கரங்களை நீங்கள் வெட்டி விடுங்கள். சரிங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை வெட்டுங்கள் என்று சொன்னபோது, கரங்களை வெட்டுங்கள் என்று சொன்னபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே திருடு என்ற அந்த ஒரு குற்ற செயல் நிகழ்ந்திருக்கிறதா? அப்படி நிகழ்ந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த கைவெட்டுதல் என்ற அந்த சட்டத்தை அமல்படுத்தினார்கள் யாருக்காவது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் திருடு ஒன்றோ இரண்டோ சம்பவங்கள் நடந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திருடியவர்களை கூப்பிட்டு கையினுடைய மணிக்கட்டு வரை வெட்டினார்கள். கையினுடைய முதல்ல இடது கையினுடைய மணிக்கட்டு. சரியா? எது வரைக்கும்? அல்லாஹ் கை என்று சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வரைக்கும் தான் வெட்டாங்க சொல்லுங்க? மணிக்கட்டு வரையும் வெட்டினாங்க. இப்போ வாங்க இந்த அறிவாளிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். எந்த அறிவாளிங்க? ஹவாரிஜ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் சரியா புரியல. கைவெட்டுங்கன்னு சொல்லி இருக்கும் பொழுது கைங்கிறது விரலுடைய நுனியிலிருந்து கம்கட்டு வரைக்கும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு செஞ்சுட்டாங்க, கம்கட்டு வரைக்கும் வெட்டணும். எது வரைக்கும் வெட்டணும்? எது வரைக்கும் வெட்டணும்? இவர்கள் தங்களில் திருடியவர்களை கம்கட்டு வரைக்கும் வெட்டினான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்ப புரியும் உங்களுக்கு, கொஞ்சம் புரியும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்து வரவில்லை என்றாலும் தாயிக்கு பணிவிடை செய்தவரை முஸ்லிமாக மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சிறந்த முஸ்லிமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவர்களிடத்திலே தங்களிடத்தில் வராதவர்கள் எல்லாம் முர்த்ததுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனம் அவர்கள் மீது தான் இறக்கப்படுகிறது. குர்ஆன் யார் மீது இறக்கப்படுது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்படுகிறது. அதற்குரிய விளக்கம் அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. வலா தஅஜல் பில் குர்ஆனி மின் கப்லி அன் யுக்தா இலைக வஹ்யுஹு வகுர் ரப்பி ஜிதனி இல்மா. நபியே, குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு பிறகு அதற்குரிய விளக்கமும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வரை நீங்கள் அதற்கு விளக்கம் சொல்லாமல் அமைதி காத்திருங்கள். குர்ஆனும் கொடுக்கப்பட்டார்கள், அதனுடைய விளக்கமும் அவர்கள் கற்பிக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வெட்டுங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் எதுவரை வெட்டினார்கள்? மணிக்கட்டு வர வெட்டுறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, குர்ஆனின்படி கையை எதுவரைக்கும் வெட்டணுமா? எதுவரைக்கும்? விரல் நுனியில கை கண்கட்டோட வெட்டி எடுத்துருக்கணுமா? ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொன்னேன், எப்படி இவர்கள் ரசூலுல்லாஹ்வின் மீதே ஆட்சேபணை செய்கிறார்கள்? மஅதல்லா, யார் மீது? அல்லாஹ்வுடைய தூதரின் மீது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணிக்கட்டு வரை தான் வெட்டினார்கள். குலஃபாக்கள் அப்படித்தான் செய்தார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய இஜ்மா அப்படித்தான் இருந்தது. அனைத்தையும் தவறு என்று சொன்னார்கள், அனைத்தையும் தவறு என்று சொன்னார்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அப்ப இவர்களுடைய இந்த போக்கு, சிந்தனை போக்கு என்னவென்றால், இதைதான் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், குர்ஆனின் வெளிரங்க வசனத்தை எடுப்பார்கள், சுன்னாவை புறக்கணித்து விடுவார்கள். இவர்கள் குர்ஆனின் வெளிரங்க வசனத்தை எடுத்துக்கொண்டு சுன்னாவை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். பாருங்க, இதே இந்த ஹாரிஜியாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இவர்கள் அந்த முதல் மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுனைன் போர்ல கனிமத்துகளை பங்கு வைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஆட்சேபணை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. பிறகு ரொம்ப இவங்களுக்காக அனுமதி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப பயங்கரமா பேசிட்டான், இவனை கொன்றுதான் ஆக வேண்டும் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போறாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டுட்டு பார்த்தா இவன் தொழுகையில் இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், வஜத்துஹு யுஸல்லிங்கிறாங்க. வஜத்துஹு யுஸல்லிங்கிறாங்க. ஹாலித் பக்கத்தில் இருக்கிறாரு, சொல்றாரு, எத்தனையோ பேர் தொழுகையாளிகள், ஆனால் அவர்களுடைய தொழுகையை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வின் முகத்தை நாடுவதில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி இருந்தால் நபியே உங்களுக்கு மாறு செய்திருப்பார்களான்னு சொல்லி. சரி, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு போறாங்க. அவன் சுஜூதுல இருக்கிறான். உமர் ஏற்கனவே இவர் தான் அனுமதி கேட்டார். சுஜூதுல பார்த்த உடனே உமருக்கே இறக்கம் வந்துச்சு. பாருங்க, இவர்கள் தான் நபி தொடர்கள், மார்க்கத்தை விளங்கியவர்கள். ரசூலை எதிர்த்தவனா, ஆனா தொழுகையில சுஜூதுல இருக்கிற அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு இடத்துல இந்த நேரத்தில் நான் அவனை கொள்வதா, நபியினுடைய கட்டளையா இருந்தாலும் இறக்கப்பட்டு திரும்பி வந்துடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்களும் அவரை கொள்வதற்கு உரியவர் அல்ல. அப்புறம் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறான். அதுக்குள்ள அவர் தொழுதுட்டு பள்ளியை விட்டு வெளியே போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலியே, நீர் இவனையும் இவனை சேர்ந்தவர்களையும் கொல்வீர் என்று சொன்னார். அதே போல அலி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் கொல்லப்படுகிறார். ஆரம்பத்தில் நல்ல கவனிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரையும் இவரை சேர்ந்தவர்களையும் கொல்வதற்கு அனுமதி கேட்ட போது அனுமதி கொடுக்கவில்லை. ஏன்? இவர்கள் ஆயுதத்தை ஏந்தவில்லை. எப்போது இவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினார்களோ, முஸ்லிம்களை கொல்வதை ஹலாலாக ஆக்கினார்களோ, அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சட்டம், இவர்களை எங்கு காண்கிறீர்களோ அவர்களை நீங்கள் கொல்லுங்கள், இவர்களை கொல்பவருக்கு சுபச்செய்தி, சொர்க்கத்தின் சுபச்செய்தியை சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களால் கொல்லப்பட்டவர்களுக்கு சுபச்செய்தி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இது ஒரு விளங்குவதற்குண்டான ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கம் எப்படி, இவர்களுடைய அணுகுமுறை எப்படி, இவர்கள் அந்த அதாவது மார்க்க பற்று என்பதை வைத்துக் கொண்டு இந்த மார்க்க பற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் மீறி தங்களை இந்த மார்க்கத்தில் முற்போக்குவாதிகளாக முன்னேறியவர்களாக கருதி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இவர்களுடைய அந்த நிலவரத்தை பாருங்க. சவுதியினுடைய அஹ்சா நகரத்தில் மஸ்ஜிதுல எங்க மஸ்ஜிதுல நடந்த தாக்குதல்களில் 8 முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க 2014ல். 2015ல் இதே போல மஸ்ஜிதுல கத்தீஃபுல இவர்கள் தாக்குதல் நடத்துகின்றார்கள். எல்லாம் ஜும்மா நேரத்தில் 22 முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க. அது போன்ற தம்மாம்ல அங்க மஸ்ஜிதுல தாக்குதல் நடத்துகிறார்கள், 4 முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு குவைத்தில மஸ்ஜிதிலே தாக்குதல் நடத்துகின்றார்கள், 27 பேர் கொல்லப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு ரியாதுல இவர்கள் தாக்குதல் நடத்துகின்றார்கள், அங்கு ஒருத்தர் கொல்லப்படுறார். இதெல்லாம் அசீர். அடுத்து சவுதி அரேபியாவில் அங்க செக்யூரிட்டி போர்ஸ் இருப்பாங்கல்ல, அவர்கள் மீது தாக்குதல், 15 முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். பிறகு கத்தீஃபில் 5 முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். நஜரான்ல மஸ்ஜிதுல 2 முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். அஹ்சால 4 முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். சரியா? பிறகு யமன்ல சனால மஸ்ஜிதுல 2 மஸ்ஜிதுல நடந்த ஒரே நாள் தாக்குதல், ஒரே நாள்ல 2 மஸ்ஜிதுல தாக்குதல், 142 முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். அடுத்து மஸ்ஜிதுல அல் குப்பத்துல் ஹதரா என்ற மஸ்ஜிதுல இதே யமன்ல சனால தாக்குதல் நடத்துகின்றார்கள், 30 முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். அதே போல சனால மஸ்ஜிதுல அல் முஹையத் என்ற மஸ்ஜிதுல தாக்குதல் நடத்துகின்றார்கள், 28 முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் எங்க நடக்கிற தாக்குதல்? இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்ல சொன்னவனை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் மஸ்ஜிதுல தொழுதுகிட்டு இருந்தான்னு விட்டுட்டு வெளியே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி கொல்ல சொன்னவனை கூட அவன் தொழுது கொண்டிருக்கிறான், தொழுகையை முடித்து விட்டு வரட்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கோ மஸ்ஜிதிலே தொழக்கூடிய முஸ்லிம்களுடைய ரத்தம் ஹலாலாகி விடுகிறது. எதற்காக? இவர்களுடைய இயக்கத்தை ஆதரிக்கவில்லை என்ற காரணத்திற்காக. அது மட்டுமல்ல, இன்னொன்னு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் நாடாக இருக்கட்டும் அல்லது முஸ்லிம்கள் இணக்கமாக வாழக்கூடிய நாடாக இருக்கட்டும், இன்னைக்கு உலகத்தில் அதாவது தாருல் குஃபர்னு சொன்னா எங்க முஸ்லிம்கள் வாழ முடியாது, வாழக்கூடாது, அவர்கள் தொழக்கூடாது, அவர்கள் அதான் சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய நாடு இல்லை. சைனால சில இடங்கள்ல இப்ப கொஞ்சம் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கு என்ன தனி சட்டங்கிறத உலமாக்கள் சொல்லுவாங்க. உலகத்தில் இப்ப இருக்கக்கூடிய 99.99% நாடுகள் மத உரிமைகளை கொடுத்து ஒவ்வொரு மதத்தவர்களும் அவரவர்களுடைய வழிபாடுகளை செய்யலாம் என்பதாக அவரவர்களுக்குண்டான அந்த உரிமைகளை கொடுத்து நீங்கள் உங்களது மார்க்கத்திற்குள் நன்மையை ஏவலாம், தீமையை தடுக்கலாம், தொழுகலாம், உங்களது மத அடையாளங்களை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அன்பானவர்களே, கிறிஸ்துவ நாடு என்று தங்களை டிக்ளேர் செய்யக்கூடிய நாடுகள், சிலுவையை தங்களுடைய நாட்டின் அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய நாடுகளிலே மினாராக்களிலே அதான் சொல்லப்படுகிறது. அந்த நாட்டுடைய ராஜாக்கள் ராணியின் மாளிகைகளிலே வேலை செய்யக்கூடிய முஸ்லிம்களுக்காக தொழுமிடம் ஒதுக்கப்பட்டு அங்கு 5 நேரம் பாங்கு சொல்லப்பட்டு தொழுகை நடக்கிறது. அவர்களுடைய ஏர்போர்ட்டுகளிலே அங்கு வரக்கூடிய முஸ்லிம்களுக்காக, அந்த ஏர்போர்ட்டுகளிலே வேலை செய்யக்கூடிய முஸ்லிம்களுக்காக தொழுமிடம் ஒதுக்கப்பட்டு 5 நேரம் அதான் சொல்லப்பட்டு தொழுகை நடக்கிறது இல்லையா? அந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக இஸ்லாமை ஏற்பதற்கு முழு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் நம்முடைய எதிரிகளாக ஆகுவார்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க, புரியுதா இல்லையா? அவர்கள் எப்படி நம்முடைய எதிரிகளாக ஆகுவார்கள்? அந்த நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய அந்த ராணுவம் முஸ்லிம்களுக்கு எதிராக சில நாடுகளிலே ஏதாவது ஒரு செயல்பாட்டில் இறங்கி இருக்கிறது என்றால் அது அந்த நாட்டுடைய அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் அந்த நாட்டுக்கும் உள்ள பிரச்சனை இதற்கு பொதுமக்கள் காரணமாக ஆகுவார்களா, அப்பாவி மக்கள் காரணமாக ஆகுவார்களா? ஒருபோதும் ஆக மாட்டார்கள். ஆனால் இவங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த முஸ்லிம்களுடைய நாடுகளிலேயே இப்படி செய்யக்கூடியவர்கள், மஸ்ஜிதுகளையே இலக்காக ஆக்கியவர்கள், மற்ற நாடுகள் இவர்களுடைய பார்வையில் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு சில பட்டியலை சொல்றோம் உங்களுக்கு. பராபிலிஸ் அங்க 2015 தாக்குதல் நடத்துறாங்க, 10 பேர் கொல்லப்படுறாங்க ஒரு ஹோட்டல்ல. அடுத்து 2015 துனிசியாவுடைய நகரத்தில் ஒரு அதுவும் ஒரு பெரிய மக்கள் கூடக்கூடிய இடத்துல 22 பேர். அதே போல பெய்ரூத்தில் மக்கள் கூடக்கூடிய அந்த முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் கலந்திருக்கிறாங்க, அந்த தாக்குதல 43 பேர். அப்புறம் பாரிஸில் நடந்த தாக்குதல 130 பேர். பிறகு துனிசியால இன்னொரு இடத்துல நடந்த ஒரு தாக்குதல 12 பேர். அதுபோன்று காணும் அங்க நடந்த தாக்குதல 30 பேர். அப்புறம் துருக்கியால் நடந்த தாக்குதல 10 பேர். கடைசியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, இவர்களோடு சேர்ந்த இயக்கங்கள். அதாவது இப்ப இந்த இயக்கம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அங்கங்க சின்ன சின்ன தீவிரவாத குழுக்கள் ஆயுதம் ஏந்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, எல்லாரும் இவங்க போட்ட அந்த கூப்பாட பார்த்தவொன்னு, ஆஹா நமக்கு கிலாபத் மகதியே வந்துட்டாரு போல இருக்குன்னு சொல்லி இவருக்கு எல்லாரும் பய செஞ்சு கொடுத்தாங்க. கொடுத்து இவர்களுடைய இந்த திட்டத்தின்படி இவர்கள் இப்போது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. சமீபத்தில் சோமாலியால முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை இவர்கள் தாக்குதல் நடத்தினதுல 350 அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார். இத்தனை பேரு? 350 அப்பாவி மக்கள் சமீபத்தில், இப்ப ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் அன்பானவர்களே, நான் இதற்கு இதை ஏன் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ஐஎஸ் என்ற கூட்டம் இருக்கிறார்களே, இவர்கள் தங்களை தாங்களே இஸ்லாமிய அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டாலும், அவர் அபூபக்கர் பக்தாதியை தங்களுடைய ஹலீஃபா என்று சொல்லிக் கொண்டாலும், இவர்களுக்கும் இஸ்லாமுக்கும் இவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் முற்றிலுமாக தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமை இவர்கள் ஒரு பகடையாக, ஒரு விளம்பரமாக பயன்படுத்தக்கூடியவர்கள். சவுதி அரேபியாவுடைய மூத்த பத்வா குழு அறிஞர்கள் அவர்களுடைய தீர்ப்பு என்னவென்று சொன்னால், கண்டிப்பாக இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைக்கப்பட்டவர்கள். எதற்குள்? இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இவர்கள் நுழைக்கப்பட்டார்கள். இவர்கள் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். சவுதியினுடைய ஃபத்வா குழு இந்த அறிக்கையை முஸ்லிம்களுக்கு பகிரங்கமாக சொல்கிறது. இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் எதிரிகளுடைய சதி திட்டங்களால் உள்ளே நுழைக்கப்பட்டவர்கள். கண்டிப்பாக இவர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும், இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்பது ஒரு நடுநிலையான மார்க்கம், ஒரு நீதமான மார்க்கம், ஒரு நேர்மையான மார்க்கம், எதிரிகளிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது நடந்த சில நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள். சுமாமா இப்னு உஸான், யமனை சேர்ந்தவர். இவர் யாரு? ரொம்ப பெரிய எதிரியா இருந்தவர். இவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஒற்றர்கள் கைது செய்து மதீனாவிற்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். இவர் ஏற்கனவே நபி தோழர்களில் சிலரை கொன்றவர். யமன் தேசத்திற்கு செல்லுகின்ற வழியிலே நபி தோழர்களில் சிலரை கொன்றவர். சஹாபாக்கள் இவரை கைது செஞ்சு கொண்டு வந்து உள்ளார வச்சிட்டாங்க, மதீனால கொண்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை மஸ்ஜித் நபவியில கட்டி போட சொன்னாங்க. கேட்டாங்க, சுமாமா என்ன யோசனைன்னு சொல்லிட்டு. அப்ப சுமாமா சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்னை கொல்ல வேண்டும் என்றால் கொல்லலாம், ஏனென்றால் அந்த கொலை குற்றத்தினுடைய தண்டனையை நான் செய்திருக்கிறேன். நீங்கள் மன்னிக்க விரும்பினால் மன்னிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதிலே மூன்று நாட்கள், எத்தனை நாட்கள், மூன்று நாட்கள் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் யார்? ஒரு எதிரி, முஸ்லிம்களை கொன்றவர். இன்னும் அது மட்டுமல்ல, இவர் விடப்பட்டால் அடுத்து தன்னுடைய சமூகத்தை சேர்த்துக் கொண்டு மதீனாவில் தாக்குதல் நடத்துவதற்கு கூட துணிவு கொண்ட ஒரு மனிதர், சமுதாயத்தினுடைய ஒரு தலைவர், எதிரிகளுடைய ஒரு தலைவர். மூன்று நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உணவளிக்கிறார்கள், மஸ்ஜித் நபவியிலே வைத்திருக்கிறார்கள், அவருக்கு எல்லா விதமான உரிமைகளும் வழங்கப்படுகிறது. மூன்று நாள் கழித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அதே பதிலை அவர் சொல்கிறார். என்ன பதிலை? கொல்ல விரும்பினால் கொல்லுங்கள், நீங்கள் விட விரும்பினால் அது உங்களது விருப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அத்துலிகூஹு, இவரை அவிழ்த்து விடுங்கள், இவரை அவிழ்த்து விடுங்கள். சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியலையா, ரசூலல்லாஹ் இது என்ன முடிவு, இது இவ்வளவு பெரிய ஒரு எதிரி கையில மாட்டிக்கிட்டாரு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை அவிழ்த்து விடுங்கள், அவிழ்த்து விடுகிறார்கள். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சுமாமா வர்றார், ஆள் நல்ல குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வர்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, என்னடா இது, எதிரி ஓடுனா விட்டா போதுன்னு ஓடணும் விட்டா, ஆனா திரும்பி வருகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சிரித்தவராக சொல்கிறார், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. பாருங்கள், கேட்டார் சுமாமா என்ன இது என்பதாக, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கைதியாக இருந்த நிலையில் உங்களை பார்த்தபோது, உங்களது தொழுகையை பார்த்தபோது, உங்களது குணத்தை பார்த்தபோது இஸ்லாம் எனது உள்ளத்திற்குள் வந்துவிட்டது. ஆனால் நான் கைதியாக இருந்த நிலையில் நான் முஸ்லீமாக விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தால், தப்பிப்பதற்காக நான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வருகிறேன் என்ற ஒரு பழிச்சொல் என் மீது ஏற்பட்டிருக்கும். உயிருக்கு பயந்து நான் முஸ்லீமாகிறேன் என்று சொல்லியிருக்கலாம், பேசுபவர்கள் பேசியிருக்கலாம். எனவே நான் சொல்ல விரும்பவில்லை, பொறுத்திருந்தேன், எதிர்பார்த்திருந்தேன். நீங்கள் எப்போது என்னை விடுதலை செய்தீர்களோ, எப்போது நான் சுதந்திரமாகிவிட்டேனோ, இப்போது என்னை யாரும் கேட்க முடியாது, நான் மனமு வந்து இஸ்லாமை ஏற்றும் இடத்திலே வந்திருக்கின்றேன் அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது யாருடைய நிலைப்பாடு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடு, நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த நிலைப்பாடு. கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய நிலைப்பாட்டை பார்த்தீர்களா? யார் இந்த தாயிஷ் என்று சொல்லுகின்ற இவர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? தங்களுடைய கூட்டத்தை சாராத மற்ற, அதாவது அந்த சிரியாவிலேயே அங்க உள்ள அரசாங்கத்திற்கு எதிராக போர் செய்யக்கூடிய மற்ற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களையே எதிரிகள் என்று கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். சமீபத்திலே இவர்களுடைய படையில் இருந்த 130 பேர்கள், இவருடைய படையிலிருந்து இவர்களுடைய அந்த செயல்பாடுகள் பிடிக்காததால் இவர்களுடைய படையிலிருந்து வெளியேறி சிரியாவுடைய மற்ற ஒரு படை, ஜபஹத்து நஸ்ரா என்று சொல்லப்படும், அதிலே சேருவதற்காக சென்ற 130 பேரை பிடித்து அவர்களில் பலரை எரித்துக் கொள்கிறார்கள், அவர்களில் பலரை மாடியிலிருந்து தள்ளிக் கொள்கிறார்கள், பலரை தண்ணீரிலே மூழ்கடித்துக் கொள்கிறார்கள், பலரை கொதிக்கக்கூடிய தண்ணீரிலே போட்டுக் கொள்கிறார். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியை கொல்றதா இருந்தா கூட அதுக்கு சில ஒழுக்கங்களை வைத்திருக்கிறார்கள். கொலை தண்டனையை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் கூட அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அதற்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அத்தனையை மீறி ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்பால் வேதனை செய்யக்கூடாது அந்த நெருப்பை படைத்தவனை தவிர. இவர்களுடைய அந்த தண்டனைகளிலே ஒன்று என்ன தெரியுமா? முஸ்லிம்களை நான் சொல்கிறேன், இஸ்லாமியர்களை, தங்களை ஆதரிக்கவில்லை என்ற காரணத்திற்காகவே இவர்கள் நெருப்பால் எரித்துக் கொண்டவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள், தங்களது இயக்கத்தை விட்டு சென்றவர்களை கொதிக்கக்கூடிய நெருப்பிலே கொதிக்கக்கூடிய அந்த தண்ணீரிலே போட்டு கொண்டவர்கள் ஏராளமான பேர். அந்த காலத்தில் ஒரு மன்னன் இஸ்லாமுக்கு எதிராக இருந்தவன் சஹாபாக்கள் சில பேரை கொதிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டான்னு படிச்சிருக்கோம். ஆனா இவர்கள் யாரை போல் போடுகிறார்கள்? தங்களை ஆதரிக்காதவர்களையும் தங்களுடைய அந்த குழுவிலே இருந்து தங்களுடைய இவர்களுடைய கொள்கை பிடிக்கவில்லை என்பதற்காக விலகி செல்கின்றவர்களை, எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம வேணாலும் ஒதுங்கி போகக்கூடியவர்களை, அதாவது கொதிக்கக்கூடிய அண்டாவிலே அந்த நெருப்பு தண்ணீரிலே போட்டுக் கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ் பாதுகாப்பான. இன்னொரு சம்பவம் சொல்றேன், புகாரில உள்ள சம்பவம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு விசாலமான ஒரு மன்னிப்பின் வாசலை திறந்து வைத்தார்கள். ஒரு பொருளுக்கு போயிட்டு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தூங்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஓரமா போய் தூங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தார், எதிரிகள் ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்தார். எல்லாம் அசந்து தூங்குறத பார்த்த உடனே சரி நெருக்கமா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாளு மரத்துக்கு மேல தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த வாளை உருவிட்டார், அதனுடைய உரையிலிருந்து உருவி நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்தை நோக்கி கூர்மையா அப்படி குறி பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி போட்டார்னா முடிச்சு, அவ்வளவுதான், அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விழிப்பை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை திறந்து பார்க்கறான், எப்படி இருக்கும் காட்சி சொல்லுங்க பார்க்கலாம். மாட்ட சாட்டமான ஒரு அரபி வால் மின்னக்கூடிய அந்த வாளை எடுத்துக்கொண்டு கழுத்துக்கு நேரா குறிப்பாது துப்பாக்கி தூக்கி நெத்தில வச்ச மாதிரி அந்த காலத்துல கழுத்துல கத்திய வைக்கிறது, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சிரிக்கிறார். யார பார்த்துட்டு? அவரை பார்த்துட்டு சிரிக்கிறார். அவர் கடுகடுப்பான முகத்தை வைத்துக்கொண்டு மையம் நாக்கமின்னி, உன்னை யார் என்னிலிருந்து தடுக்க முடியும் கேட்கிறார், யார் காப்பாற்ற முடியும் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை அல்லாஹ் என்று சொல்கிறார். என்ன தவக்குல் பார்த்தீங்களா? அல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவருடைய கை நடுங்க ஆரம்பிச்சு. யாருடைய? அந்த எதிரியுடைய கை நடுங்க ஆரம்பிச்சு. நடுங்கிற உடனே உடம்பெல்லாம் அப்படியே ஷேவரிங் ஆயிடுச்சு. வாழை கீழே போட்டுறார். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை இவங்க கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்துக்கிட்டு அவரை பார்த்து கேட்கிறாங்க, மையம் நஉகமின்னி, மையம் நஉகமின்னி, உன்னை யார் காப்பாற்ற முடியும் என்னிடம் இருந்து கேட்கிறாங்க. அவர் தான் கலிமா சொல்லலையே அது வரைக்கும். பார்த்தாரு, பாபா கொல்றதா இருந்தா கொல்லுங்க, விடுறதா இருந்தா விடுங்கன்ட்டார். பாபா கொல்றதா இருந்தா கொல்லுங்க, விடுறதா இருந்தா விடுங்க. ஏன் கொல்றதா இருந்தா நான் உங்களை கொல்றதுக்கு முதல்ல திட்டம் போட்டேன், அதனால நீங்க என்ன கொன்னாது நியாயம்தான். கொல்றதா இருந்தா கொல்லுங்க, விடுறதா இருந்தா விடுங்கண்ண. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. சிரிச்சது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் அன்பளிப்பு எல்லாம் கொடுத்து, கொஞ்சம் ஆடு, கொஞ்சம் காசு பணம் எல்லாம் கொடுத்து போயிட்டு வப்பான அனுப்பி வைக்கிறாங்க. போனவர் என்ன செஞ்சாரு? ஊருக்கு போனோட முஸ்லீம் ஆயிட்டார். போனவர் ஊருக்கு போனோட முஸ்லீம் ஆயிட்டார். அன்பானவர்களே, இந்த மார்க்கத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கத்தல முஆஹிதன், யார் ஒப்பந்தம் செய்து கொண்டவரை கொள்கிறாரோ, அவ் கால மன் கத்தல முஸ்தமினன், யார் ஒருவர் பாதுகாப்போடு வாழக்கூடிய ஒரு மனிதனை, முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதனை கொல்லுகிறாரோ, முஸ்லீம் நாட்டிலே வாழக்கூடிய ஜிம்மியை, ஒப்பந்தத்தோடு நமக்கு கீழே வாழ்றாங்கல்ல, அவரை கொல்லுகிறாரோ, அவர் சொர்க்கத்தின் வாடையை நுகரமாட்டார். அவர் சொர்க்கத்தின் வாடையை நுகரமாட்டார். சொர்க்கத்தின் வாடையோ 500 ஆண்டுகள் தொலைவில் கூட ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம். மேலும் சொன்னார்கள், பாருங்க, யார் ஒருவர் ஒரு திம்மிக்கு அநியாயம் செய்வாரோ, கொஞ்சம் கேளுங்க, ஒரு திம்மிக்கு, திம்மினா யாருங்க, முஸ்லிம் நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர், அதே சட்டத்தில்தான் யாரெல்லாம் வருவாங்க, பொதுவாக இருக்கக்கூடிய நாடுகள்ல இணக்கமா எல்லாரும் சேர்ந்து வாழ்றாங்கல்ல, அவங்களும் அதுல தான் வருவாங்க. நல்ல கவனிய, அவருக்கு யாராவது தொந்தரவு அநியாயம் செய்தால் நாளை மறுமை நாளிலே அவருக்கு ஆதரவாக நான் இந்த முஸ்லிம் இடத்துல அல்லாவிடத்திலே வாதாடுவேன் சொன்னான். உடைய மார்க்கம் எத்தகைய மார்க்கம், ஒரு காஃபிருக்கு அக்கிரமம் அநியாயம் ஒரு முஸ்லிம் செய்து விட்டால் நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு ஆதரவா யாருக்கு பாதகமா மாறிடுவாங்க சொல்லுங்க. அந்த காஃபிருக்கு ஆதரவாக இந்த முஸ்லிமுக்கு எதிராக மாறிவிடுவார்கள். அப்படி சொல்லிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது சஹாபாக்களை உருவாக்கினார்கள். எனவேதான் நீங்க பாருங்க, இந்த சிரியா எப்பங்க ஆட்சி, அதாவது முஸ்லிம்களுடைய கையில வருது. நான் சொல்றது கொஞ்சம் நல்ல கவனமா கேட்டுவாங்க. உமர் ரதியனுடைய காலத்தில் இல்லையா, ஈராக், ஈரான் இந்த பகுதிகள் எல்லாம் யாருடைய காலத்தில் முஸ்லிம்களுடைய கையில வருது, தோனிங்க யாருடைய காலத்தில்? நான் ஒரு வார்த்தை உங்கள்ட்ட கேட்கிறேன், எங்க உமரை விட குஃபுரின் மீது காஃபிர்களின் மீது கோபம் உள்ள ஒருவரை பார்க்க முடியுமா சொல்லுங்க? உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை விட இந்த மார்க்க பற்றுடையவர் ஈமானின் மீது ஒரு பிடிப்புடையவரை பார்க்க முடியுமா? உமர் ரதியல்லாஹு அன்ஹு அதுவும் எப்படி, இவங்கள மாதிரி ஒரு ஊரை ரெண்டு ஊரை பிடிச்சிட்டு ஒட்டுமொத்த கிலாபத்தை அறிவிக்கிறது இல்ல, அதுதான் இங்க விசேஷ கூத்து. புரியுதா இல்லையா? புரியல. இப்ப இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் என்னங்க அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க. இந்தியாவில் உள்ள ஸ்டேட் ஃபுல்லா அவரை பிரைம் மினிஸ்டர் ஏத்துக்கணும், சரியா? அந்த ஸ்டேட்டுகள்ல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கணும், அப்பதான் நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆவாரு இல்லையா? ஒரு வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துக்கிட்டு பத்து பேர் சேர்ந்து இவர் தான் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜில்லாக்கள்ல உள்ள எல்லாருமே அவங்களை முதலமைச்சர் ஏத்துக்கணும், அப்படித்தானே? ஏத்துக்கிட்டா தானே அவர் முதலமைச்சர். அப்புறம் அந்த எல்லா மாவட்டங்களையும் தன்னுடைய சட்டத்தையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் செய்வதற்கு அவருக்கு ஆதிக்கம் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாம அண்ணா நகர்ல மட்டும் உட்கார்ந்துகிட்டு அல்லது ராயப்பேட்டையில மட்டும் உட்கார்ந்துகிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நான் தான் முதலமைச்சர், இப்படி பத்து பேர் சேர்ந்து முடிவு பண்ணா இவர் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்னா சொல்லுங்க பார்க்கலாம். கிலாபத் என்பது வேடிக்கையாக ஆகிவிட்டது, டவுலா என்பது வேடிக்கையாக ஆகிவிட்டது. ஒரு ஊரை பிடிச்சுக்கிட்டு அந்த ஊர்ல பத்து பேரு ஒருத்தரை முடிவு பண்ண உடனே உலகத்துக்கே கலீஃபா, கலீஃபத்துல் முஸ்லிமீன். எப்படி உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அந்த ஊருக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துடணுமா? ஏதாச்சும் ஒரு புத்தி இருக்கா? ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரணும்னா அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், எத்தனை பேர் அது இல்லையா? இப்ப பாருங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ராணுவம் மொத்த சிரியா உழுந்துருச்சு, பலஸ்தீன் உட்பட பிலாது ஷாம் ஃபுல்லா வந்துருச்சு, ஈராக் ஃபுல்லா வந்துருச்சு. நான் கேட்கிறேன், எங்கையாவது ஒரு வரலாறுல ஒரு சீரால உமர் ஃபாரூக் ஒரு சர்ச்சை இடித்தார் என்று காட்ட முடியுமா? ஏன் இன்னும் எத்தனையோ, இந்த ஈராக்கு இவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்பட்டதுக்கு பிறகு நமக்கு எல்லாம் தெரிய வருது, வரலாறு படித்தவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஈராக்கு ஈராக்கினோட நீங்க என்ன வழங்கி இருப்பீங்க, முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நாடு முஸ்லிம்கள் நாடுதான் வழங்கி இருப்பீங்க. அங்க எத்தனை பேர் இருந்தாங்க, எஜிதிகள் இருந்தார்கள், ஆஸ்வரிகள் இருந்தார்கள், பஷ்மரிக்க இருந்தார்கள், இன்னும் எத்தனை, கிட்டத்தட்ட 12 மேற்பட்ட மதத்தை உடையவர்கள் இருந்தார்கள். சாது பின் அபி வக்காசனுடைய தலைமையிலே ஒட்டுமொத்த ஈராக் இந்த ஈரானும் சேர்த்து வெற்றி கொள்ளப்படுகிறது. இவங்கல்ல யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது இவர்களுடைய வணக்க தலங்களையோ இவர்களுடைய எந்தவித மத வழிபாட்டு தலங்களையோ இடித்தார்கள் என்று வரலாற்றிலே ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கா? இன்னும் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உமர் ரதியல்லாஹு அன்ஹு சிரியாவுக்கு வர்றாங்க, ஒட்டுமொத்த சிரியாவே உமரை வரவேற்கிறது, நசரானிகள் உட்பட வரவேற்கிறார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு, இன்னும் அங்க மஸ்ஜிதுகள் எழுப்பப்படல. அப்ப ஒரு பெரிய சர்ச் நான் ஜியாரா போயிருக்கும் போது அங்க போய் பார்த்தோம். அந்த சர்ச்சினுடைய பாதிரியார் சொல்றாரு, உமரே கலீஃபாவே அமீருல் முஃமினீனே உங்களுக்காக நான் இங்க இடம் ஒதுக்குறேன், இந்த இடத்துல நீங்க தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரதி அல்லாஹு உள்ளார வந்துடுறாங்க தொழுவுறதுக்கு. கலீஃபா உமர் ரதி அல்லாஹு தொழுவுறதுக்காக உள்ளார வந்துடுறாங்க. வந்துட்டு திரும்ப வெளியே ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல தொழுகிறாங்க. அதுக்கு நேர ஆப்போசிட்ல ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல தொழுகிறாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு மஸ்ஜித் கட்டியிருக்கிறாங்க, மஸ்ஜித் உமர்னு சொல்லி. அந்த பாதிரியாருக்கு வருத்தமா தாங்கல, உமரே அமீர் நீங்க இங்க தொழுதிருந்தா எங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பா இருந்திருக்குமே. உமர் சொன்னாங்க, சிறப்பாக இருந்திருக்கும், ஆனால் என்ன நேர்மை பாருங்கள், என்ன நீரம் பாருங்கள், இதுதான் இஸ்லாம் சொன்னார்கள். ஆனால் எனக்கு பின்னால் யாராவது எங்கள் முஸ்லிம்களிலே ஒருவர் உருவாகி இந்த சர்ச் இந்த இடம் எங்களது கலீஃபா தொழுத இடம், எனவே எங்களுக்கு வேண்டும் என்று உரிமை கொண்டாடி உங்களிடத்தில் சண்டை செய்யாமல் இருக்க வேண்டும், சண்டை செய்து விடுவார் என்று நான் பயப்படுகிறேன், வேண்டாம் என்று சொன்னார். எப்படிங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் அப்படி இப்ப தொழுதிருந்தா எனக்கு பின்னாடி என்னுடைய வாழ்நாளிலேயே அல்லது என்னுடைய மரணத்துக்கு பிறகு முஸ்லிம்களில் யாராவது ஆட்சியாளர்களோ பொதுமக்களோ இது எங்க கலீஃபா தொழுத இடம், அதனால எங்களுக்கு வேணும்னு சொல்லி உங்களிடமிருந்து பறித்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். எவ்வளவு சர்ச்சை இருந்துச்சு இல்லையா? ஏன் அது ஒட்டுமொத்த யாருடைய கையில் இருந்துச்சு? ரூம் கிறிஸ்தவர்களுடைய கையில் இருந்துச்சு. எங்கேயுமே அவர்கள் சர்ச்சுகளை இடிக்கவில்லை. அங்குள்ள மக்களை, ஊரில் உள்ள மக்கள் யாரையும் அவர்கள் அடிமைகளாக ஆக்கவில்லை. இவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஈராக்கில் இருக்கிறாங்க, அங்க இருந்துகிட்டு அந்த ஊர் மேல ஜிஹாது பண்றாங்க. என்னப்பா ஜிஹாது? ஜிஹாதுங்கிறது என்ன? எதிரிகள் மேல செய்யறதுதான ஜிஹாது இல்லையா? யாரு உங்களை எதிர்த்து வர்றாங்களோ அவங்க மேல செய்யறதுதான ஜிஹாது. ஊர்ல இருந்துகிட்டு சொந்த மக்கள் மேல ஜிஹாது பண்ணிக்கிட்டு அந்த ஊர் குடிமக்கள் மேல சண்டை போட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் கைதி ஆயிட்டாங்களா, அவங்க பெண்கள் எல்லாம் இவங்களுக்கு அடிமை பெண்கள் ஆயிட்டாலும் ஹலால் ஆயிட்டாங்களா? என்ன மார்க்கம் அது? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் இரத்த வெறி உடையவர்கள் தான் இந்த ஹவாரிஜிகளின் சிந்தனை உள்ளவர்கள். அந்த அடிப்படையில் உள்ளவர்கள் தான் இந்த தாஷ். இவர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நம்முடைய வாலிபர்கள் அவர்களுடைய பேச்சு டிவி அல்லது அவர்களுடைய அந்த கிளிப்புகள், அவங்க கிலாபத்துன்னு சொல்றது, உடனே திருடனை கொண்டு வந்து கையை வெட்டுறது, ஒருத்தர் ஜினா செஞ்சான்னு சொல்லிட்டு வந்து அவனை வந்து கல்லடிச்சு கொள்றது, இதை பார்த்த உடனே என்னமோ ரசூல்லா காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க போல இருக்கு. எப்படி உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க, சஹாபாக்களுடைய காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க என்று இந்த வாலிபர்கள் வாயை பிளந்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, இவர்களுடைய எந்த செயலுமே சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு, இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லாத ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணக்கமான சுமூகமான உறவுகளை கொண்ட ஒரு தீனை போதிக்க வந்தார்கள். எப்படி? மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடியேறிய போது யூதர்களோடு அதே மற்ற மக்களோடு சமாதான ஒப்பந்தங்களை செய்தார்கள். அதே போலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலீஃபாக்கள் சஹாபாக்கள் எத்தனை நாடுகளை கைப்பற்றினார்கள், அங்கு உள்ள எல்லா மக்களோடும் சமாதான ஒப்பந்தம், அவர்களுடைய ஹக்குகள் அவர்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட்டு முழுமையாக ஒரு நீதமான நேர்மையான ஒரு ஆட்சியை உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஈரான்ல அந்த ருஸ்தும் பாரசீக மன்னர் இருந்தாங்கல்ல கிஸ்ரா, அவர்கள் பின்னாடி ஒதுங்கி போய் தங்களுடைய படைபலங்களை வைத்து சில கிராமங்களை திரும்ப மீட்டெடுப்பதற்காக அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த கிராம மக்கள் தங்களுடைய ராஜாக்களுக்கு சப்போர்ட் செய்யல. யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? யாருக்குங்க? முஸ்லிம்களுடைய ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணார்கள். தங்களை ஆண்டு கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள், அவர்களுக்கு துணையாக நின்றார்கள். உண்மையிலே எப்படி நடந்திருக்கணும்? எப்படி நடந்திருக்கணும்? இவங்கள் எல்லாம் நமது ஊரை ஆக்கிரமித்தவர்கள், நமது ஊரை கைப்பற்றியவர்கள், நமது ராஜாங்கத்தை வீழ்த்தியவர்கள் என்று என்ன செஞ்சிருக்கணும்? தங்களுடைய நாட்டு மன்னருக்கு சப்போர்ட்டாக இவர்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் அளவா தீட்டி இருக்கணும். ஆனா நடந்தது என்ன? அந்த ஊர் மக்கள் தங்களது ராஜாக்களுக்கு சப்போர்ட் செய்ய யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஆட்சியில் இருந்த முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் செய்தார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் நீதமானவர்கள். எங்களது ராஜாக்கள் எங்கள் மீது என்னென்ன அநியாயங்களை செய்து கொண்டிருந்தார்களோ, என்னென்ன அதாவது தவறுகளை எங்களோடு செய்து கொண்டிருந்தார்களோ, அதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு பெற்று நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுடைய உடல், பொருள், உயிர், குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று எதிரிகளை, அதாவது எதிரிகளுடைய நாட்டில் இருந்த அந்த மக்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை, ஒரு நம்பிக்கை உணர்வை அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் கொடுத்தது. இந்த மார்க்கத்தை பின்பற்றிய மூத்த தலைமுறையினர், அந்த சஹாபாக்கள், அந்த கலீஃபாக்கள், பின்னால் வந்த மன்னர்கள் கொடுத்தார்கள் இல்லையா? ஹாரூன் ரஷீதுனுடைய கிலாபத் எவ்வளவு பெரிய கிலாபத், எவ்வளவு பெரிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி அரசாங்கத்திலே மிகப்பெரிய ஒரு வல்லரசாக திகழ்ந்தவர்கள். அவர் நாடி இருந்தா ஒரு செகண்ட்ல ஈராக்ல உள்ள, ஈரான்ல உள்ள அத்தனை மாற்றார்களுடைய வணக்கத்தலங்களையும் அடையாள சின்னங்களையும் அழித்திருக்கலாம் இல்லையா? ஏனென்றால் எதிர்ப்பவர் யாரும் இல்லை. செஞ்சாங்களா? செய்யக்கூடாது, அப்படித்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா பாருங்க, இவர்கள் வந்த சில நாள்ல ஒட்டுமொத்த ஈராக் சின்ன பின்னமாக்கப்படுகிறது. மாற்றார்களுடைய மத வணக்கத்தலங்கள் நீர்மூலமாக்கப்படுகின்றன. வரலாற்று சின்னங்கள் எதெல்லாம் விட்டுவிட்டாங்க. அடிச்சு உடைக்கிறாங்களே, இதெல்லாம் உமரதுவருடைய காலத்தில் இருந்ததா இல்லையா சொல்லுங்க. புதுசா கட்டதா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சஹாபாக்கள் ஏன் அதெல்லாம் கை வைக்கிற? நமக்கு தேவையில்லையே. அவர்கள் அதில் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை செய்கிறார்கள், நமக்கு தேவையில்லை. அவற்றை எல்லாம் அடித்து உடைத்து சின்ன பின்னமாக்கி அவர்களை எல்லாம் கைதிகளாக்கி, அவர்களுடைய பெண்களை எல்லாம் அடிமை பெண்களாக்கி எப்படி கொண்டு போயிட்டாங்க? அவர்களை ஏதாவது கடை தெருவில் கொண்டு வந்து விற்கிறாங்க. எப்படி? தங்களுடைய அந்த போராளிகளுக்கு அந்த பெண்களோடு எல்லா விதமான அந்த இச்சையான செயல்பாடுகளையும் ஹலாலாக்கி கொடுக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையா இருந்தாலும் கூட அந்த அடிமைக்கு அளவுகோல் வச்சிருக்காங்க. பாருங்க, இதே ஹவாரிஜிகளிடத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு போர் செஞ்சான் இல்லையா? புரியுதா இல்லையா? அந்த போர் வீரர்களை மட்டும்தான் தாக்கினார்களே தவிர பெண்களை சிறை பிடிக்கவில்லை, சிறுவர்களை கொல்லவில்லை, அவர்களது சொத்துக்களை எடுக்கவில்லை. புரியுதா இல்லையா? ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்வதற்குத்தான் சட்டம் சொன்னார்கள். யாரு? ஹவாரிஜிகளை. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களது கொள்கையை சாராத முஸ்லிம்களை கொள்வது மட்டுமல்ல, அவர்களது பெண்களை சிறைபிடித்து தங்களது அடிமைகளாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களாக, தொழுகையாளிகளாக, மூமின்களாக இருந்தாலும் சரியே. புரியுதா உங்களுக்கு எவ்வளவு பயங்கரமானதுன்னு சொல்லிட்டு? அன்பானவர்களே, இன்று உலகம் எல்லாம் இவர்களுடைய இந்த தாக்கத்தால் மிகப்பெரிய பாதிப்பிற்குள்ளாக இருக்கிறது. இது இவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதல்ல, இந்த கிலாபத் என்ற பெயரை சொன்ன காரணத்தால், இஸ்லாமிய அரசாங்கம் உலகத்திற்கு கலீஃபா வந்துவிட்டார் என்று இந்த சொன்ன இந்த வார்த்தை மயக்கத்தால் இன்று நம்முடைய வாலிபர்கள் கவரப்படுகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சரி, இப்ப இஸ்லாமிய மார்க்கம் மூமின்களை நேசிக்க சொல்கிறது, சரியா? அல் வலா வல் பரா, இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த அல்வலா அல்வலா வல் பரா, அதாவது சேர்ந்து வாழ்வது, விலகி வாழ்வது, இந்த ஒரு கான்செப்டை தவறாக போதித்து தான் முஸ்லிம் வாலிபர்களை இவர்கள் தங்களது வலையில் சிக்க வைப்பது. புரியுதா இல்லையா? எப்படி பாருங்க, காஃபிர்கள், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மக்காவுடைய காஃபிர்கள் விஷயத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள். புரியுதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மக்காவுடைய காஃபிர்கள் விஷயத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள். அப்ப அந்த மாதிரி வசனங்கள் யார் விஷயத்தில் பொருந்தும், யாரெல்லாம் அந்த ஒரு அஹ்லாக்ல இருக்கிறாங்களோ, எந்த ஒரு அஹ்லாக்ல, மக்காவை சேர்ந்த காபிர்கள் ரசூலுல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொண்டார்களோ அதுபோன்று முஸ்லிம்களோடு காபிர்கள் யாராவது நடந்து கொண்டால் புரியுதா இல்லையா? அப்போது அந்த காபிர்களை விட்டு விலகி இருங்கள். புரியுதா? அவர்களுக்கு உதவக்கூடியவர்களை விட்டு விலகி இருங்கள். புரியுதா இல்லையா? அந்த சட்டத்தை இவர்கள் யார் மீதெல்லாம் திணிக்கிறார்கள்? எல்லா காபிர்களை விட்டும். எப்படி? எல்லா காபிர்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இது மார்க்கத்தை தெரிந்த சாதாரண அடிப்படை அறிவு கூட, அடிப்படை அறிவு இருப்பவன் கூட சொல்ல மாட்டான். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா காபிரை விட்டு விலகி இருக்கணும்னா ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஹிஜ்ரத்தை ஹபஷாக்கு செய்ய சொல்றான்? சொல்லு. புரியல நான் கேட்கறது. நம்மளும் காஃபிர்களையே பார்க்க கூடாது, அவங்க கிட்ட கையே போக கூடாது. எப்படி? அவங்களோட எதுவுமே உறவே வச்சுக்க கூடாது. எல்லா காஃபிர்களையும் கொல்லணும். இதுதான் நீ விளங்கினப்படி இஸ்லாமா இருந்திருந்தால், முட்டாள்களை எங்கே இஸ்லாம் இருக்கிறது? அப்படி இருந்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷாக்கு அனுப்பியிருப்பாங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. கேக்குறது புரியல. ஹபஷா அப்ப என்ன முஸ்லீம் நாடா இருந்துச்சா? ஒட்டுமொத்த கிறிஸ்துவ நாடா இருந்துச்சு. சிலுவையை வழங்கக்கூடியவர்களா இருந்தார்கள். ஈசா இப்னு மரியமை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொல்பவர்களா இருந்தார்கள். அங்க போய் இருங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்பொழுது கூட இன்ன அர்தி வாசிஅத்துன், எனது பூமி விசாலமானது, நீங்கள் எங்கு சென்றாலும் ஃபையாய ஃபஅபுதுன், என்னை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். முஸ்லிம் நாட்டில் போய் வணங்குங்கன்னு அல்லாஹ் சொல்லல. எங்கே என்னை வணங்க முடிகிறதோ அங்கே வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். புரியுதா இல்லையா? எங்கே அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுக்கு தடை இல்லையோ அந்த இடத்தை விட்டு ஹிஜ்ரத் இல்லை. எங்கே அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுக்கு தடை இல்லையோ, முஸ்லிம்கள் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கு தடை இல்லையோ, அங்கே முஸ்லிம்கள் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். புரியுதா இல்லையா? அதே போல இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துக்கு ஒரு அன்பளிப்பு வருதுங்க. புரியுதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பளிப்பு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுக்கறாங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது பட்டு துணி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க சொன்னீங்க இந்த துணியை உடுத்த கூடாதுன்னு சொன்னீங்க, சரியா? இப்ப நீங்க எனக்கு இதையே, நீங்களே இதை எனக்கு அன்பளிப்பா தரீங்களே. புகாரில உள்ள அறிவிப்பு என்ன யா ரசூலல்லாஹ்னு சொல்லு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமரே, நான் இதை நீ அணிய வேண்டும் என்று கொடுக்கவில்லை, அன்பளிப்பா உனக்கு இது ஒரு பொருளை கொடுத்த. பட்டு என்பது ஒரு பொருள், ஹலாலான பொருள், பெண்கள் அணியலாம். முஸ்லிம்களாகிய நமக்கு நம்முடைய ஆண்களுக்கு ஹராம் இது. ஓ விருப்பம், நீ இது அணியக்கூடாது, ஆண்கள் அணியக்கூடாது, பெண்களுக்கு கொடுக்கலாம். அப்ப கேக்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், மக்கால எனக்கு ஒரு தம்பி இருக்காரு முஷ்ரி, இன்னும் முஸ்லிமால, அவருக்கு நான் இதை அன்பளிப்பா அனுப்பட்டுமா? தாராளமா அனுப்புன. இந்த ஆடையை இங்கிருந்து ஒருவர் மூலமா இந்த ஒரே ஒரு டிரெஸ் எடுத்துக்கிட்டு, எப்படி இந்த ஒரே ஒரு டிரெஸ் எடுத்து ஒருத்தட்ட கொடுத்து தன்னுடைய ரத்த உறவு தன்னுடைய தம்பிக்கு அன்பளிப்பா கொடுத்து விடுறாங்க. யாரு, யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்ன விளங்குறோம் இதுல இருந்து? முஷ்ரிக், ஆ முஷ்ரிக், காஃபிர் கொள்ளு, இதா மார்க்கம். அமெரிக்கா, எல்லா அமெரிக்காவும் கொண்டு இவங்க சட்டம் என்ன தெரியுமா, பயங்கரமான, எப்படி தெரியுமா? அதாவது அமெரிக்கா, அதாவது இந்த ஈராக்ல வந்து அமெரிக்காவுடைய ஜெயில் இருக்கல, முஸ்லிம்களை பிடிச்சு வச்சிருக்கிறாங்கல்ல முன்னாடி, அதாவது சத்தாமுடைய ஆட்சியில் இருந்து மிலிட்டரிய மத்தபரி, அந்த அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒருத்தர் வெளியே வந்து அவரையும் கொண்டு வரணுமா? என்ன அதுக்கு பெசாம அங்கே இருந்திருப்பான். இப்படி புரியுதா உங்களுக்கு? என்னன்னு சொன்னா, அவன் அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வர்றான்னு சொன்னா கண்டிப்பா அவனுக்கும் அந்த கிறிஸ்தவர்களுக்கும் அந்த காபிர் கூட்டுப்படைகளுக்கு மத்தியில் ஏதோ ஒரு ஒரு வந்து ஒரு இணக்கமாகி ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போட்டுக்கிறாங்க, எனக்கு நீ வந்து ஸ்பை ஆயிரு, தன்னுடைய நீ வந்து எங்களுக்கு சாதகமா நீ நடந்துக்கணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் செஞ்சு கொடுக்காம இவன் வெளியே வந்திருக்க முடியாது. அதனால வெளியே வரவனெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டிருக்கிறார்கள். யாருங்க அவங்க வெளி விடுறாங்க பாத்தீங்களா, ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சுட்டு பிரச்சனை இல்லாதவன் விடுறாங்க பாருங்க, வெளியே வந்து இவன் போட்டு தெளிவான். என்னடா அறிவு இது, என்ன மார்க்கம் இது, எந்த வகையிலுமே அல்லாஹ்வுடைய தீனோடு சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டம். இவர்களுடைய விஷயங்கள் நிறைய சொல்றதுக்கு எக்கச்சக்கமான, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சிந்தனை முழுமையாக குருஜ் கவாரிஜிகளுடைய சிந்தனை. அல் வலா வல் பரா, நாம் சேர்ந்திருக்க வேண்டும், நாம் பிரிந்திருக்க வேண்டும். சேர்ந்திருப்பது யாரோடு, இணக்கமாக இருப்பது யாரோடு, எல்லா முஸ்லிம்களோடு. முஸ்லிம்களோடு இணக்கமாக இருப்பவர்கள் எல்லோரோடும் நாம் சேர்ந்திருக்க வேண்டும். ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்று உளரீதியா நட்பு கொண்டு அவர்களை உற்ற தோழர்களாக ஆக்குவது, புரியுதா. இன்னொன்று நீதமாக நடப்பது, கொடுக்கல் வாங்கல் செய்வது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை தடுப்பதில்லை, அனில் லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீன், உங்களிடத்திலே மார்க்கத்தில் யார் உங்களிடத்தில் சண்டை செய்யவில்லையோ, வலம் யுக்ருஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களது இல்லங்களில் இருந்து உங்களை யார் வெளியேற்றவில்லையோ, உங்களது வீடுகளில் இருந்து ஊர்களில் இருந்து யார் உங்களை வெளியேற்றவில்லையோ, உங்களிடத்தில் யார் சண்டை செய்யவில்லையோ, அவர்களிடத்தில் அன்தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம், அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வது, பிர் என்று சொன்னால் உதவி ஒத்தாசை செய்வது, எல்லா விதமான உதவி ஒத்தாசை. அவங்களுக்கு பசிச்சா சாப்பாடு கொடுக்கிறது, அவங்களுக்கு ஆடை இல்லைனா ஆடை கொடுக்கிறது, அவர்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை செய்வது, அவர்கள் நீதம் தேடி உங்களிடத்திலே வந்தால் நீதமாக நடப்பது. இதிலிருந்து அல்லாஹ் உங்களை தடுக்கவே இல்லை, மாறாக அல்லாஹ் நீதத்தை உங்களுக்கு ஏவுகிறார், நீதவான்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அப்ப வெறுப்பு என்பது யாரோடு, யார் இஸ்லாமை எதிர்க்கிறார்களோ, முஸ்லிம்களோடு சண்டை செய்கிறார்களோ, புரியுதா இல்லையா, அவர்கள்தான் நாம் வெறுப்பதற்கு தகுதியானவர்கள். இன்று இவர்கள் எப்படி முஸ்லிம்களுடைய, முஸ்லிம் வாலிபர்களுடைய சிந்தனையை மாற்றுகிறார்கள் என்றால், இஸ்லாமுக்கு வெளியில உள்ள எல்லாருமே வெறுக்கப்பட வேண்டியவர்கள். அதே சட்டத்தை கடைசியில இவங்க கொண்டு வந்து எங்க அப்ளை பண்றாங்கன்னு சொன்னா, முஸ்லிம்களிலும் யார் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இவர்களோடு இணங்கவில்லையோ, புரியுதா, அவர்களும் பகைக்கப்பட வேண்டியவர்கள், எதிர்க்கப்பட வேண்டியவர்கள். ரெண்டு விஷயம் வச்சிருக்கிறாங்க, ஒன்று என்ன, யார் இவங்களை ஏத்துக்கலையோ அவர்கள் எல்லாம் பகைக்கப்பட வேண்டியவர்கள், இவங்களுக்கு ஆதரவா யார் பேசலையோ எல்லாருமே முர்த்தத். உங்களுக்கு தெரியும் முர்த்தத்துடைய சட்டம் என்ன, கொலை. இஸ்லாமிய மார்க்கத்தை விட வெளியே போனா கொலை. இங்க பாருங்க, இதாங்க ஷைத்தானுடைய ஒரு வகை. ஷைத்தானுடைய வகை என்ன தெரியுமா, தெரியாது. சைத்தானுடைய வகை என்னன்னு சொன்னா, நீங்க தப்ப வந்து தப்புன்னு செஞ்சாதானே உங்களுக்கு குற்ற உணர்வு வரும். எப்படி தப்ப தப்புன்னு செஞ்சாதான் குற்ற உணர்வு, புரியுதா இல்லையா. தப்ப சரியாச்சு செஞ்சா, புரியுதா இல்லையா. இப்ப திருடர் இருக்கானே, நிறைய திருடர் இருக்கான், அதுல ஒரு திருட என்ன சொல்றான்னு சொன்னா, நான் எனக்கா திருடுறேன், ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு திருடுறேன் அப்படிங்கிறான். எப்படி, இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு திருடுறேங்கிறான். நான் என்ன ஏழைகள்ட்ட திருட்டேன், பணக்காரன் தானே திருடுனேங்கிறான். நான் என்ன கொள்ளையடிச்சேன், யார்த்த கொள்ள, பேங்க்ல தானே கொள்ளையடிச்சேன், நான் அது ஏழைகளுக்கு தானே கொடுக்க போறேங்கிறான். புரியுதா, தவறு. அந்த தவறுக்கு என்ன செய்கிறார்கள், ஒரு சரிகானுதல், அதை போட்டு அந்த தவறை சரியாக்கி விடுவது. அப்ப மார்க் ஒரு உயிரை கொள்வது என்பது பயங்கரமான குற்றம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு உயிரை கொள்வது மிக பயங்கரமான குற்றம். வலா தத்ரு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் புனிதமாக்கிய உயிரை கொல்லாதீர்கள் அதற்குரிய ஹக் இல்லாமல். இப்ப கொல்லணும், இவங்களுடைய திட்டம் என்ன, கொல்லணும். அதுக்கு பாக்குறாங்க மார்க்கத்தில் இப்ப என்ன வழி இருக்குது, முர்த்தத கொள்ளலான்னு இருக்கு. இன்னொன்னு, யார் வந்து எதிரிகளுக்கு நம்முடைய ரகசியங்களை சொல்லுவாங்களோ, ரகசியங்களை சொல்வார்களோ அவர்களை இஸ்லாமிய அரசாங்கம் அந்த குற்றம் உறுதியாகிட்டா அவங்களை கொல்லலாம் இருக்கு. முடிஞ்சு போச்சு, ரெண்டு காரணம் கிடைச்சிச்சு. புரியுதா இல்லையா? என்ன ரெண்டு காரணம்? ஒன்னு முர்த்தத்துன்னு சொல்றது, இன்னொன்னு நமக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக காபிர்களுக்கு சாதகமா நம்முடைய ரகசியங்களை சொல்லக்கூடியவங்க, நம்முடைய விஷயங்களை மற்றவங்களுக்கு எதிரிகளுக்கு சொல்லக்கூடியவங்க. முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு தான இவங்களுடைய தீர்ப்பு. யாரா இருந்தாலும் சரி, எத்தனை முஸ்லீமா இருந்தாலும் சரி, சமீபத்திலேயே நூற்றுக்கணக்கான முஸ்லீம்களை இந்த காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா? அப்ப என்ன இச்சை அங்கே பேசுகிறது? ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. சமீபத்தில் நடந்தது, ஒரு மூணு மாசம் இருக்கும், ஒரு மஸ்ஜிதுடைய இமாம் இவங்க கைப்பற்றின இடத்துல உள்ள மஸ்ஜிதுடைய இமாம்கிட்ட வர்றாங்க. வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, அவர் ஒரு இமாம், ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள ஒரு இமாம், அறிவிப்பு செய்ய சொல்றாங்க. இந்த ஊர்ல உள்ள வாலிபர்கள் எல்லாம் அந்த இயக்கத்தில் சேர சொல்லி, சேரலன்னு சொன்னா அதெல்லாம் இருக்குதா அதுடைய ஹுக்கும்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில சட்டங்களை சொல்றாப்புல, இதை நீங்க வந்து பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இமாம் சொல்றாரு, இப்ப நான் ஒரு சாதாரண இமாம், இந்த கிராமத்தில் இருப்பாங்கல்ல, எனக்கு நான் ஒன்னும் மார்க்கத்தை ஒன்னும் அவ்வளவு படிக்கல, இந்த மாதிரி சட்டம் தீர்ப்புலாம் என்னால சொல்ல முடியாது, அது வந்து பெரிய முஃப்திகளுடைய வேலை, பெரிய காதிகளுடைய வேலை, எனக்கு அது சொல்றதுக்கு தகுதி இல்லைங்கிறாரு. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். உடனே அவர் கைது செய்யப்படுறார். யாருங்க? முஸ்லிம்களுக்கு மஸ்ஜிதுல தொழுகை நடத்தக்கூடியவர். நீங்க சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதுக்கு ரொம்ப படிச்சிருக்கணும், காதியா இருக்கணும், முஃப்தியா இருக்கணுங்கிறாரு. அவரை கைது பண்ணிட்டு வந்து இவர் முர்த்தத்தாயிட்டார்னு சொல்லி நடு அவர்களுடைய பஜாரில் வச்சு அந்த குற்றவாசி, அவங்க எப்படிதான் குற்றவாசிக்கப்படுகிறார், எப்படி இவர் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக மக்களிடத்தில் பேசுவதற்கு மறுத்தார், எனவே இவர் மதம் மாறிவிட்டார், முர்த்தத்தாகி விட்டார் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியால் சுட்டுக் கொள்றான். சமீபத்தில் மூணு மாசத்துக்கு முன்னாடி. என்ன ஒரு சிந்தனை பாருங்கள். அப்ப இன்றைய நம்முடைய சமுதாய வாலிபர்கள் எங்க இங்க வழிகிடுறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சமுதாய அந்த தொலை தொடர்புகள் ரொம்ப லேசாயிருச்சு. யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப், இதுல வர்ற செய்திகளை ஃபுல்லா அப்படியே நம்பிடுறாங்க. அவங்க அப்படியே பெரிய தாடி வச்சுக்கிட்டு அப்படியே துப்பாக்கி கீழே வச்சுக்கிட்டு தொழுகிற மாதிரி பார்த்தோன்னு, ஆஹா சுபஹான் அல்லாஹ், காலிது பின் வலீதுடைய படம் போல இருக்கு, இக்ரிமாவுடைய படம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்துல கேளுங்க. யார் அங்கிருந்து பார்க்கிறார்களோ அந்த சம்பவங்களை, நிகழ்ச்சிகளை வெளியிலிருந்து கேட்பவர்களை கொண்டிருக்குமா? இப்ப நான் உங்களுக்கு சொல்ற இந்த செய்திகள் எல்லாம் அங்க உண்மையில் மார்க்கப்பட்டோடு இருந்து அவர்களை நேரடியாக பார்த்து அவர்களுடைய செயல்களை கண்காணித்து புத்தகங்களை எழுதியவர்கள், குறிப்புகளை எழுதியவங்களுடைய செய்திகள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏதோ யூடியூப் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு உங்களுக்கு செய்திகளை சொல்லிட்டு இல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம வாலிபர்கள் என்ன செய்யறாங்க, வாலிபர்களை மயக்கிறதுக்காக வேண்டி அவங்க அனுப்புற வாட்ஸ்அப் அதை இதெல்லாம் பார்த்து அந்த படம் இதெல்லாம் போட்டு கூட லாயிராக இல்லல்லா முகமது ரசூலுல்லா அதெல்லாம் போட்டு பார்த்தோம், ஆஹா சுபஹானல்லாஹ், வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் உடைய பட மீகாயிலோட இறங்கிருச்சு போல இருக்கு இவங்கெல்லாம் அப்படின்னு ஏமாந்து போயிடுறாங்க. அங்க போனதுக்கு பிறகுதான் தெரியுது, ஆஹா நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் சொல்லிட்டு. நூத்து கணக்கான பேர், மிஸ்ரில் இருந்து போனவங்க, அல்ஜீரியால இருந்து போனவங்க, துனிசியால இருந்து போனவங்க, வெளியாகி வர முடியல. ஏன்னா இவங்க எப்படின்னு சொன்னா, உலகத்துல இப்படி ஒரு படைய பார்த்திருக்கவே மாட்டீங்க. இராணுவத்தை அதாவது போய் உதாரணத்துக்கு சண்டை போறீங்கன்னு வச்சுங்களேன், சண்டை போட்டு போதும்ப்பா நான் ஊருக்கு போறேன்னா என்னப்பா செய்வாங்க? சரி பரவாயில்ல, இத்தனால சண்டை போட்ட எங்களுக்கு சாதகமா எங்களுக்கு ஆதரவா இருந்து சரி நல்லபடியா போயிட்டு வந்தானே அனுப்பி வைக்கணும். என்னங்க சொல்லுங்க, ஒரு நியாயம், ஒரு தர்மம் சொல்லுங்க. இந்த ஒரு கூட்டம் தாங்க திரும்பி போறேன்னு சொல்றவங்களை எரிக்கிற கூட்டம். எப்படி திரும்பி போறேன்னு சொல்றவங்களை எரிக்கிற கூட்டம், கொல்ற கூட்டம் இவங்கதான். உலகத்தில் வேற எந்த ராணுவம், நான் நினைக்கிறேன் ஹிட்லருடைய ராணுவம் கூட இப்படி இருந்திருக்காது. எப்படி? அப்ப நம்முடைய வாலிபர்கள் அதுல குறிப்பா இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய அதாவது தாய்மார்கள் தந்தைமார்கள் வீட்டில் பொறுப்பா பெரியவங்க, நம்முடைய பையன் எப்படி இருக்கிறான், அவனுடைய சிந்தனையில என்ன மாற்றம் வருது. ஏன்னா இந்த மாற்றம் வந்தாலே தெரிஞ்சு போயிடும், இந்த சிந்தனை வந்தாலே அவனுடைய நடவடிக்கைகளில் வித்தியாசங்கள் வந்துடும். அப்ப என்ன, அவன் எதை பார்க்கறான், அவனுடைய சிந்தனை என்ன பேச்சு கொடுத்து கேட்கணும். அப்ப அந்த மாதிரியான சிந்தனைகள் அவன்கிட்ட வெளிப்பட்டா அவனை கொண்டு வந்து அறிஞர்களிடத்துல உட்கார வச்சு சரியான கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்படி இல்லாம விட்டுட்டா கடைசியில பிரச்சனை பெருசாகி மாட்டினதுக்கு பிறகு கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, மொத்த வாழ்க்கையும் போயிடும். அதாவது கை சேதம் துக்கம் பயன் தராத நேரத்தில் துக்கப்பட்டு கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, மறுமையும் போயிடும் கடைசியில துன்யாவும் போயிடும். ரொம்ப அன்பானவர்கள் இது கொண்ட விஷயங்களை கவனமா கேளுங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் மார்க்க அறிஞர்களிடத்தில் கேளுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில நிறைய அறிஞர்கள் நம்மளோட இருக்கிறாங்க, புரியுதுங்களா? உங்களுடைய வாலிபர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை கொடுங்க, புரியுதா? மார்க்க விஷயத்துல என்ன சந்தேகங்கள் வந்தாலும் அதை நம்முடைய மூத்த அறிஞர்களிடத்துல கொண்டு போய் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நம்ம திருப்தி அடையணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நேரான சிந்தனையும் நேரான வழியையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனைத்திலிருந்து தவறான கொள்கைகள், தவறான வழிகாட்டுதல், தவறான புரியுதல் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பானாக, எல்லா விதமான தீய கூட்டங்களில் இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் மனித சமுதாயத்தையும் பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அலி வரக்கும் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.